நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரனாம் அவர்களால் அமெரிக்கா அரிசோனா பீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் 1964 வருடம் ஜனவரி மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் God's Word calls for a total separation from unbelief. தேவனுடைய வார்த்தை அவிசுவாசத்திலிருந்து முழுவதுமாக வேறு பிரிந்து வரும்படி அழைக்கிறது என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். நான் இங்கு எழுதி வைத்துள்ள சில வேத வாக்கியங்களுக்கு என்னவென்றால், நான் அதை ஒரு பொருள் என்று அழைக்க வேண்டுமானால் நான் அதை ஒரு பொருள் என்று அழைக்கலாமா அல்லது கூடாதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு பொருளுக்காக நான் தேவனுடைய வார்த்தை அவிசுவாசத்திலிருந்து முழுவதுமாக வேறு பிரிந்து வரும்படி அழைக்கிறது என்னும் இந்த கருத்தை எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது வேதாகமத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகத்தில் ஆதியாகமம் 13 அதிகாரம் நாம் 5 வசனத்திலிருந்து தொடங்கி வாசிக்க விரும்புகிறோம். நான் வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன், ஏனென்றால் நான் என்ன கூறுகிறேனோ அது தவறக்கூடும். அது ஒரு மனிதன், ஆனால் நான் இந்த வார்த்தையை படிப்பேனேயானால் அவர் என்ன கூறுகிறாரோ அது தவறி போக முடியாது. ஆகையால் இந்த வார்த்தையை வெறுமன வாசித்தாலும் கூட அதிலிருந்து நன்மை உண்டாகும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நாம் 13 அதிகாரத்தில் 5 வசனத்திலிருந்து தொடங்குவோம். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானாரியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போறான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களை வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை முழுவதுமாக வேறு பிரிந்து வரும்படி அழைக்கிறது என்பதே கருத்து. நாம் வார்த்தையை வாசித்து வார்த்தை தன்னை வெளிப்படுத்துவதை காண்பதனால் மட்டுமே நாம் இதை அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது ஆதியிலே ஆதியாகமம் 1:3 நாம் அதை கண்டறிகிறோம். பூமியின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். எனவே ஆதி முதற் கொண்டு தேவனுடைய வார்த்தை இருளிலிருந்து வெளிச்சத்தை வேறுபிரிக்க துவங்கிறது. எனவே அது இந்நாள் வரையிலும் அவ்வாறே செய்கிறது. கடந்த இரவு நான் இயேசுவானவரை குறித்து கூறினது போன்றே, அவர் 12 வயதானவராய் இருந்தபோது அவருடைய தாயாரின் ஒரு தவறினால் அவள் தேவனுடைய தாய் என்று ஜனங்களால் உரிமை கோரப்படுகின்றாள். எப்படியாய் அந்த ஸ்திரீ, இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள். அவர் வார்த்தையாய் இருந்தபடியால் உடனடியாக, என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் இருக்க வேண்டியது என்று அறியிறளா என்றார். பாருங்கள், அவள் அவரை யோசேப்பின் குமாரன் என்று பலரறிய கூறிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவர் யோசேப்பின் குமாரன் அல்ல. அவர் யோசேப்பின் குமாரனாய் இருந்திருந்தால் அவர் யோசேப்புடனே இருந்திருப்பார். ஆனால் அவர் பிதாவோடு இருந்து அவருக்கு அடுத்தவைகளில் ஈடுபட்டிருந்தார். எனவே வார்த்தை எப்பொழுதுமே சரியாய் எப்பொழுதுமே சரியாயிருக்கிறது. வார்த்தையானது எப்பொழுதுமே ஒவ்வொரு தவறையும் திருத்தும். இப்பொழுது பூமியானது தேவன் பூமியை உபயோகிக்கப் போவதாக இருந்தபோது அது முழுமையான இருளில் இருந்தது. தேவ ஆவியானவர் உரைத்து வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தார். அது முதற்கொண்டு இருளிலிருந்து வெளிச்சம் பிரிந்து கொண்டே வருகிறது. ஆதியிலே தேவனுடைய வார்த்தை பூமியிலிருந்து தண்ணீரையும் கூட பிரித்தது. தேவன் உரைக்க தண்ணீர் பூமியிலிருந்து பிரிக்கப்பட்டது. எனவே அது அவர் அதற்கான ஒரு காரணத்தை வைத்திருந்தார். அவர் பேசுகின்றதான அந்த வார்த்தைக்கான ஒரு காரணத்தை பெற்றிருந்தால் ஒழிய தேவன் ஒரு வார்த்தையையும் பேசுகிறதே இல்லை. அவர் உங்களையும் என்னையும் போன்றவர் அல்ல. அதாவது நாம் வெறுமன இல்லை, விசேஷமாக நான், அதாவது அநேக மூடத்தனமான காரியங்களை பேசுகிறேன். தேவன் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு பொருளுடனே பேசுகிறார். ஏதோ ஒன்றை அவர் சாதிக்க ஈடுபட்டுக் கொண்டே அவருடைய வார்த்தையினால் அதை சாதிப்பார். அவர் அது செய்யும் என்று எதை கூறினாரோ அது சரியாக அதை நிகழ்த்தும். இப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று கூறி வெளிச்சம் உண்டாகாமல் இருந்தால் அப்பொழுது அதை கூறினது தேவன் அல்ல, அதுவல்ல. புரிகின்றதா? தேவன் எந்த காரியத்தையாவது கூறுகிற போது அவர் எதை கூறுகிறாரோ அதை அவர் ஆதரிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படும் போது, வார்த்தை நிரூபிக்கப்படுகின்ற போது அதுவே வெளிச்சமாயிருக்கிறது. இப்பொழுது வார்த்தையே வெளிச்சம் அல்ல, அது ரூபகாரப்படுத்தப்பட்டு வெளிச்சமாயிருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று உரைத்து வெளிச்சம் உண்டாகவில்லை என்றால் அப்பொழுது அது தேவனுடைய வார்த்தை அல்ல. ஆனால் வெளிச்சம் பூமியின் மீது உண்டான போது அது வார்த்தை நிரூபிக்கப்பட்டது என்பதை காண்பித்தது. வெளிச்சம் உண்டானது. இப்பொழுது இன்றைக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தை உண்டு பண்ணியிருந்தால் அந்த வாக்குத்தம் நிரூபிக்கப்படுகின்ற போது அப்பொழுது அது வெளிச்சமாயிருக்கிறது. அந்த நேரத்துக்கான வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படுகின்ற போது, வார்த்தை நிரூபிக்கப்படுகின்ற போது அது அந்நாளின் வெளிச்சமாயிருக்கிறது. ஆகையால் தேவன் தாவரங்களை விளைய செய்ய ஒரு பூமியை உடையவராக இருக்கப் போவதாக இருந்தார். அவர் பூமியின் மீது ஜனங்களை உடையவராக இருக்கப் போவதாக இருந்தார். அப்பொழுது அவர் உரைத்து தண்ணீரிலிருந்து சமுத்திரத்தை பிரித்தார். பின்னர் ஆதியாகமத்தில் அவர் மரணத்திலிருந்து ஜீவனையும் கூட பிரித்தார். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் அது நமக்கு ஜீவ வார்த்தையாயிருக்கிறது. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை விரும்பினால் அது நமக்கு மரணமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் உரைத்திருக்கிறார், யார் அதை மறுக்க முடியும்? புரிகின்றதா? நாம் தேவனுடைய வார்த்தையை விரும்பினால் அப்பொழுது அது மரணமாகின்றது. ஏவாளை போன்றே இப்பொழுது ஏவாள் தேவனுடைய வார்த்தையின் ஒரு சிறு பாகத்தை விரும்பினாள். அது என்ன செய்தது? அதுவே நமக்கு உண்டாயிருக்கிற இந்த தொல்லை அனைத்திற்கும் காரணமானது. அவள் வார்த்தையின் பின்னே தரித்திருந்திருந்தால், வார்த்தையின் பின்னே அதை அரணாய்க் கொண்டிருந்தால், தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் உடையவளாக இருந்திருந்தால், அதை அவிசுவாசிக்காதிருந்திருந்தால், அப்பொழுது அது இப்பொழுது இருக்கின்ற விதமாய் ஒருபோதும் சம்பவித்திராது. அது இந்த விதமாய் ஒருபோதும் இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் பாருங்கள், மரணம் நேரிட்டது. ஆகையால் தேவன் ஒரு பாவ நிவாரணத்தையும் கூட உடையவராயிருந்தார். நம்மிடத்தில் இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர் அவர்களுடைய மரணத்திற்கு பதிலாக ஒரு பதிலியை ஏற்றுக் கொண்டார். அது இரண்டுமே. ஏதேன் தோட்டத்தில் அவர் மரணத்திலிருந்து ஜீவனையும் கூட பிரித்தார். அவர் அதை தம்முடைய வார்த்தையினால் செய்தார். இன்றைக்கு அவர் அதே காரியத்தையே செய்கிறார். நாம் பயங்கரமான இருளில் இருந்தபோது, ஞாயிறன்று அதன் பேரில் நான் பேசினது போல, பூமியின் மேல் ஜனங்களின் மேல் இருள், பயங்கரமான இருள் இருந்தது. இவை அனைத்தின் மத்தியிலும் அவர் இன்னமும் தம்முடைய ஜீவ வார்த்தையை விசுவாசிக்க விரும்புகிறவர்களுக்கு அதை பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது நாம் அதை கண்டறிவோமானால், ஒரு பிரிவினை உண்டு என்று இயேசு நம்மிடம் அடிக்கடி கூறியுள்ளார். நாம் தேவனுடைய சமூகத்திற்குள் செல்லவிருக்கும் அந்த மகத்தான முடிவின் நாளுக்கு முன்பாக கடைசியாக ஒரு பிரிவினை உண்டாயிருக்கும் என்பதே மானிட வர்க்கத்துக்கு முன்னுரைக்கப்பட்டிருக்கிற கடைசி காரியம் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் வெள்ளாடுகளிலிருந்து செம்மறியாடுகளை வெவ்வேறாக பிரிப்பார். தேவன் தொடர்ச்சியாக பிரித்துக் கொண்டே வருகிறார், பிரித்துக் கொண்டே இருப்பார். இன்றிரவும் அவர் அதையே செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவர் எப்பொழுதுமே செய்கிறார். நீங்கள் அதை ஒவ்வொரு கூட்டத்திலும் காண முடியும். அவர் அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்தை பிரிக்கிறார். அவர் வெளிப்படையாய் பேசுகிறார். அவர் தம்மை விசுவாசிப்பவர்களுக்கு தம்மை பிரகடனம் செய்து அவரில் விசுவாசமாய் இருக்கும்படி கூறுகிறார். இப்பொழுது எண்ணாகமம் 6 நாம் ஒரு நசரேய அழைப்பை நாம் கண்டறிகிறோம். ஒரு நசரேய அழைப்பானது அவர்களை முழு உலகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு வேறு பிரிக்கிறதாயிருந்தது. அதுவே ஒரு நசரேய அழைப்பாகும். பிரித்தெடுக்கப்படுதல். சிம்சோன் கர்த்தருக்கென்று ஒரு நசரேயராயிருந்தான் என்று நாம் காண்கிறோம். அவன் ஒரு அடையாளத்தின் மூலம் பிரித்தெடுக்கப்பட்டான். இந்த அடையாளம் என்னவெனில், அவன் தன் தலைமுடியை நீளமாக வளரும்படி 7 ஜடைகளாக விட வேண்டும் என்பதாயிருந்தது. அதுவே ஒரு வேறு பிரிதலின் அடையாளமாயிருந்தது. அதாவது அவன் ஒரு நோக்கத்திற்காகவே அழைக்கப்பட்டிருந்தான். நான் இதன் பேரில் துவங்க விரும்பவில்லை என்றால் நான் அதை கூறிவிட்டேன். நான் சில நிமிடங்கள் மட்டுமே பேசப்போகிறேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் நீண்ட தலைமுடியை வளரப்படுகின்றதை நாம் காணும்பொழுது வேதம் அவர்கள் வளர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளபடியால் அது ஒரு நசரேய அடையாளம் என்றே நான் எண்ணுகிறேன். அதாவது அவர்கள் கர்த்தரை பின்பற்ற விரும்புகின்றனர் என்று நான் கருதுகிறேன். அது மிகவும் வெளிப்படையான வாக்குமூலம் என்பதை நான் அறிவேன். அது உங்களில் பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள் என்றால் அது அவ்வண்ணமாய் உள்ளது. இது யாரோ அதை செய்யும்படி முயற்சித்துக் கொண்டிருப்பது போன்று காணப்படுகிறது. தேவன் அவர்களிடம் செய்யும்படி கூறின ஒன்றை காத்துக் கொள்கின்றனர். அதற்கான கிரயம் என்னவாயிருந்தாலும், அங்கே அதை குறித்து உலகம் என்ன கூறினாலும், அல்லது எத்தனை பேர் பரியாசம் செய்தாலும், அல்லது எள்ளி நகையாடுபவர்கள் எத்தனை பேரானாலும், அல்லது குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் எத்தனை பேரானாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது உலகத்தின் காரியங்களிலிருந்து முழுமையாக வேறுபிரித்துக் கொண்டு தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு நபரை பாதிப்பதில்லை. அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உலகத்தின் காரியங்களிலிருந்து தங்களை வேறுபிரித்துக் கொள்வார்கள். ஏனெனில் வார்த்தை அவர்களை பிரிக்கிறது. அவர்கள் கண்டனத்தை பொறுத்துக் கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நாம் குற்றப்படுத்தப்படவில்லை என்றால் அப்பொழுது ஏதோ தவறு உண்டாகியிருக்கும். உலகம் எப்பொழுதுமே தன்னுடையவர்களை அறிந்துள்ளது. ஆனால் நான் கூறியிருக்கிற விதமாகவே அதை நினைவில் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் குற்றஞ்சாட்டப்படுதல் என்பது அவருடைய கிருபையில் வளரும் வேதனைகளாய் மட்டுமே உள்ளது. நீ ஒரு கிறிஸ்தவனாயிருக்க, கிறிஸ்தவனை போன்று செயல்பட, கிறிஸ்தவனை போன்று ஜீவிக்க, தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிய நீ உன்னை வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. அது பிரித்தெடுப்பதற்கான ஒரு நசரேய விரதமாய் உள்ளது. உலகத்தின் காரியங்களிலிருந்து உங்களை பிரித்தெடுக்க தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு அழைப்பாயிருக்கிறது. இன்றிரவு தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஸ்திரீயும், ஒவ்வொரு பையனும், ஒவ்வொரு பெண்ணும் கர்த்தருக்கு ஒரு நசரேயராகவே உள்ளனர் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அவர்கள் அந்த காரியங்களிலிருந்தும், உலகத்தின் கவலைகளிலிருந்தும், உலகம் என்னவெல்லாம் கூறுகிறதோ அவைகளிலிருந்து தங்களை வேறுபிரித்துள்ளனர். சிறந்த பள்ளிகள் இருக்கின்ற இப்பட்டணத்தில் இங்கே நீங்கள் வசிக்கின்றீர்கள். நம்முடைய தேசம் உயர்தரமான கல்வியின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுவதை நாம் காண்கிறோம். அது சரி, அதை குறித்து கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கல்வி உனக்கு ரட்சிப்பை அளிக்க முடியாது. ஒரு விஞ்ஞானி ஒரு கோதுமை மணியை உடைத்து அதில் எத்தனை விதமான ரசாயன பொருட்கள் உள்ளன என்பதை உங்களுக்கு கூற முடியும். ஆனால் அதில் அங்கே அதில் இருக்கிற ஜீவனை கண்டுபிடிக்க முடியாது. கல்வியை உங்களுக்கு கற்பிக்க முடியும், அல்லது உங்களுக்கு கணிதத்தை போதிக்க முடியும். அது உங்களுக்கு வரலாறு மற்றும் என்னவெல்லாம் உள்ளதோ அவையாவும் உங்களுக்கு போதிக்க முடியும். ஆனால் அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. உங்களுடைய கல்வி அதை செய்யாது. உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும் ஒரு வழியை தேவன் உடையவராயிருக்கிறார். அது நீங்கள் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும், உலகத்தின் எல்லா கவலைகளிலிருந்தும் உங்களை நீங்கள் வேறுபிரித்துக் கொண்டு தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையை மட்டும் இருக பற்றிக் கொள்வதேயாகும். பவுல் கர்த்தருக்கென்று ஒரு நசரேயனாயிருந்தான். அவன் தன்னுடைய வைதீக சபையிலிருந்து ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டான். ஆரோன் கர்த்தருக்கென்று ஒரு நசரேயனாயிருந்தான். அவன் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலிருந்து பிரதான ஆசாரியனாயிருப்பதற்கும் கற்கள் பதிக்கப்பட்ட மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளவும் பிரித்தெடுக்கப்பட்டான். அது ஒரு முழு பிரிவினையாய் உள்ளது. நாம் இனி ஒருபோது மீண்டுமாக உலகத்திற்கு சென்று விடாமல், அல்லது உலகத்தோடு எந்த காரியத்தையும் செய்யாமல் தேவனை மட்டுமே பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். உலகத்தின் கவலைகளிலிருந்து அல்லது உலகத்தின் காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற ஒரு சபைக்காக, ஒரு ஸ்திரீக்காக, ஒரு மனவாட்டிக்காகவே இயேசு வருகிறார். நாம் ஜீவிக்கின்றதான இந்த நவீன காலத்தின் நாகரிகங்களிலிருந்து அவள் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் சபைகளின் பாரம்பரியங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் பிரிக்கப்பட்டு தேவனிடம் மட்டுமே இருக்கிறாள். தேவன் வார்த்தையாயிருக்கிறார். கணவனும் மனைவியும் ஒன்றாயிருப்பது போன்று வார்த்தையும் மனவாட்டியும் ஒன்றாக்கப்படுகின்றனர். ஏனென்றால் வார்த்தை மனவாட்டியின் மூலம் ஜீவிக்கின்றது. அவ்வளவுதான். அதுவே அவளுடைய நற்சாட்சி பத்திரமாய் உள்ளது, அதுவே அவளுடைய அடையாள சான்றாய் உள்ளது. நான் ஒரு PhD அல்லது LLD பட்டத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு பள்ளியிலிருந்து அல்லது குறிப்பிட்ட ஸ்தாபனத்திலிருந்து பெற்ற என்னுடைய பட்டமளிப்பு தாள்களை உங்களுக்கு காண்பித்தால் அந்த பள்ளி அந்த பட்டமளிப்பு தாள்களை அங்கீகரித்துக் கொள்ளும். ஆனால் ஒரு விசுவாசி பெற்றுள்ள ஒரே அடையாள சீட்டு, தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் ஜீவித்து இயேசு கிறிஸ்து அந்த நபருக்குள் ஜீவிக்கிறார் என்று பலர் அறிய கூறுவதேயாகும். அதுவே வார்த்தை நிமித்தமாக பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கென்று நசரேயராயிருக்க பிரித்தெடுக்கப்படுகின்றதாகும். வேதம் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டகத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்களாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறியுள்ளது. அந்த காரணத்தினால்தான் இயேசுவானவர் ஜனங்களை நோக்கி பார்த்து அவர்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. அவர் வார்த்தையாயிருந்தார். இப்பொழுது முதலாம் ஆதாம் உலகத்தில் பிறந்தபோது இல்லை, பிறக்கவில்லை, ஆனால் தேவரால் சிருஷ்டிக்கப்பட்டான். முதலாம் ஆதாம் வார்த்தையிலிருந்து தன்னுடைய மனைவியிடத்திற்கு தன்னை பிரித்துக் கொண்டான். இப்பொழுது அவன் விரும்பியிருந்தால் அவன் வார்த்தையோடு தரித்திருந்திருக்க முடியும். ஆனால் அவன் தன்னுடைய மனைவியோடு இருப்பதற்கு தன்னை வார்த்தையிலிருந்து பிரித்துக் கொண்டான். பொதுவாக அருகே இன்றைக்கு மாம்ச பிரகாரமான சபை அங்கத்தினம் செய்கிறான். அவன் தன்னுடைய சபையை பற்றிக் கொண்டிருக்க உண்மையான ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து தன்னை வேறுபிரித்துக் கொள்கிறான். தேவன் தண்டிப்பாரா அல்லது இல்லையா என்ற ஒரு கேள்வியை வார்த்தையின் மீது ஏவாள் வைத்தாள். சாத்தான் அந்த கேள்வியை கேட்டான், ஏவாளதை விசுவாசித்தாள். ஆகையால் இன்றைக்கு சபையானது அவர் மாறாதவரா? அவர் இன்னமும் தம்முடைய சபையில் ஜீவித்துக் கொண்டு அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது அவர் நமக்கு நிச்சயமாய் செய்யப்போவதாக பரிசுத்த யோவான் 14:12 வாக்களித்ததை செய்கிறாரா என்ற கேள்வியை வார்த்தையின் மேல் கேட்கிறது. நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும், நிச்சயமாகவே பின்தொடரும். இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள கேள்வி என்னவெனில், அவர் அதை உண்மையாகத்தான் கூறுகிறாரா என்பதே. அவ்வாறு சபையானது அவர் உண்மையிலேயே அதை கூறுகிறாரா என்று கூறுகிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அப்பொழுது நீங்கள் ஆதாம் செய்த அதே நிலையில் உங்களை பொருத்திக் கொண்டு இந்த உலக சபையாகிய ஸ்திரியோடு உங்களை இணைத்துக் கொண்டு உலகத்தினின்று தன்னை வேறுபிரித்து வார்த்தையோடு இணைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவர் வாக்களித்துள்ள ஆசீர்வாதங்களிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்கிறீர்கள். இப்பொழுது அது உண்மையாயுள்ளது. ஒவ்வொரு காலத்தினூடாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் கண்டிருக்கும் போது நாம் ஜீவிக்கின்றதான இந்நாளிலும் குறிப்பிட்ட காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதையும் காணும் சாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இது நியமிக்கப்பட்டிருக்கையில் சில நேரங்களில் இது எப்படி சம்பவிக்கப் போகிறது என்று மனிதன் வியப்புறுகிறான். பேராசிரியர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை கூடியவர்களாயிருக்கின்றனர். ஆனால் அந்தந்த காலங்களில் தேவன் தமது தீர்க்கதரிசியை எப்போதும் அனுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடத்திற்கு வந்து அந்த சந்ததிக்கான வார்த்தையை ரூபகாரப்படுத்துகிறது. தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே நசரேயர்களாகவே இருந்துள்ளனர். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எல்லா காரியத்திலிருந்தும் பிரித்துக் கொண்டனர். பேதுருவும் யோவானும், நாங்கள் மனிதனுக்கு கீழ்ப்படுகிறது நியாயமா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நியாயமா என்று கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறது அல்லவா? அப்பொழுது அவர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை குறித்து அவர்களிடம் கேள்வி கேட்டனர். இப்பொழுது முதலாம் மனிதன் முதலாம் ஆதாம் தன்னுடைய மனைவியோடு செல்வதற்கு வார்த்தையிலிருந்து தன்னை பிரித்துக் கொண்ட போது தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறாரா அல்லது இல்லையா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இன்றைக்கு வெதுவெதுப்பான மாம்ச சிந்தை கொண்ட விசுவாசிக்கு இது என்ன ஒரு பரிபூர்ண பாவனையாய் உள்ளது! அவன் இன்னமும் வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய கோட்பாடு என்ன கூறுகிறதோ அதையே பற்றிக் கொண்டிருக்க விரும்புகிறான். ஒரு உண்மையான அடையாளம், அவன் தன் மனைவியிடத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டான். மாம்ச பிரகாரமான விசுவாசியும் வார்த்தையிலிருந்து சபைக்கு பிரித்தெடுக்கப்படுகிறான். ஆனால் இரண்டாம் ஆதாம் ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்டு உலகத்திற்கு வந்தபோது அவர் தேவனுடைய வார்த்தைக்கென்று ஒரு நசரேயராயிருந்தார். அவர் வார்த்தைக்கென்று உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டார். இப்பொழுது எபிரேயர் 7:26 அதை கூறுகிறது. அதாவது ஆசாரியர்கள் தொடர்ந்து மரித்தனர், ஆனால் இந்த இயேசுவோ பரிசுத்தராயும் பாவிகளிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவராயும் இருந்தார். பாவம் அவிசுவாசமாயிருக்கிறது, அவர் எங்குமே அவிசுவாசம் காணப்படவில்லை. அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது அவர் என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக் கூடும் என்றார். பாவம் அவிசுவாசமாயிருக்கிறது. இந்த காலத்திற்கிற என்னத்திற்கு தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் செய்திருக்கவில்லை என்றால் மேசியா என்ன செய்ய வேண்டியவராய் இருக்கிறார் என்பதை குறித்த அவசியங்களை நான் பூர்த்தி செய்யாதிருந்திருந்தால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார். அவர் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றன. ஏனென்றால் ஏதே முதற்கொண்டு ஒரு இரட்சகர் தோன்றுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு வந்தது. அவர் ஒரு கன்னியனிடத்தில் பிறப்பார் என்றும் அவர் எப்படி இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்றும் தீர்க்கதரிசி கூறினான். அவர் ஆலோசனை கர்த்தாவாயும் சமாதான பிரபுவாயும் வல்லமையுள்ள தேவனாயும் கூட இருந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் தன்னை தேவனாக்கிக் கொள்கிறார் என்று அவர்கள் அவரை குற்றஞ்சாட்டினர். அவர் தேவனாயிருந்தார், அவர் சமாதான பிரபுவாய் வல்லமையுள்ள தேவனாய் நித்திய பிதாவாயிருந்தார். ஆவிக்குரிய பிரகாரமாக கூறினால் அவரை தவிர வேறொரு பிதா இல்லை. அவர் ஒருவரே பிதாவாய் நம் எல்லோருக்கும் பிதாவாயிருக்கிறார். எல்லா விசுவாசிகளுக்கும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் யாவருக்கும் அவரே பிதாவாய் இருக்கிறார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் முழுமையாக சபையிலிருந்தும் அவருடைய பாரம்பரியங்களிலிருந்தும் அவருடைய தாயாரிடத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு பிதாவுக்கு பிரியமாயிருந்ததை மட்டுமே செய்தார். இப்பொழுது அவர் ஆதாமிலிருந்து ஒரு வித்தியாசமான நபராயிருந்தார். அவரிடத்தில் வார்த்தையினிடத்தில் யார் கேள்வி கேட்ட போதிலும் கவலை ஏற்படாமல் வார்த்தையே எப்பொழுது முதன்மையாக கூறினார். வார்த்தையே சரியானது என்பதை அவர் நிரூபித்தார். சாத்தான் அவரிடத்தில் அதை மழுப்ப முயன்றபோது எழுதியிருக்கிறதே என்றார். அவர் ஆம், இதுவும் கூட எழுதியிருக்கிறதே என்றார். அவர் சாத்தானோடு வார்த்தையின் பேரில் எதிர்த்திருந்தார், ஏனெனில் அவரே வார்த்தையாயிருந்தார். வேதாகமத்தில் 1 யோவான் 1 முதலாவது அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதற்கு தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையோடு எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு. இந்நாளுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தம் அது நிகழும்போது ஜனங்கள் அதை கிரகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அது மிகவும் வழக்கத்திற்கு மாறாயுள்ளது. ஏனென்றால் நாம் சடங்காச்சாரங்களுடனும் நம்முடைய சொந்த கருத்துக்களுடனும் அதிகமாக இணைந்துள்ளதால் சத்தியம் என்னவென்பதை கிரகித்துக் கொள்ள நமக்கு அது கடினமாகவே உள்ளது. யோசேப்பினுடைய நாட்களில், மரியாளினுடைய நாட்களில், அவள் கர்ப்பமுற்றிருந்த நாட்களில் இது அதிக பொருத்தமாயிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவள் தாயா இருக்க வேண்டியவளாயிருந்தாள். யோசேப்பு அவளை நேசித்தான், அவன் விசுவாசிக்க விருப்பம் கொண்டிருந்தான். அவன் ஒரு நீதியான மனிதனாய் ஒரு நல்ல மனிதனாயிருந்தான். மரியாள் அவனிடம் கூறிக்கொண்டிருந்த அந்த சம்பவத்தை அவன் விசுவாசிக்க விரும்பினான். ஆனால் இன்னமும் ஒரு கேள்வி உண்டாயிருந்தது. அதாவது இப்பொழுது அவள் ஒரு நல்ல ஸ்திரீ, மரியாள் காப்ரியேல் தன்னிடத்தில் சந்தித்ததை குறித்து அவனிடத்தில் அவள் விளக்கி கூறியிருந்தாள் என்பதில் சந்தேகமே இல்லை. தாவீதின் வம்சத்தில் அவன் ஒரு நீதிமானாயிருந்தான். ஆயினும் அவள் தன்னுடைய நிந்தையை போக்க ஒரு பாதுகாப்பாய் அவனை பயன்படுத்த முயற்சித்துக் கொண்டிருப்பது போன்றது காணப்பட்டது. ஏனென்றால் அவள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த போது இந்நிலையில் அந்த விதமாய் கண்டறியப்பட்டால் அது விபச்சாரம் என்றும் அந்த செயலுக்காக கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றும் உபாகமம் நமக்கு இவ்வண்ணமாய் கூறுகிறது. எனவே அவள் அவனை ஒரு பாதுகாப்புக்காகவே உபயோகித்துக் கொண்டிருந்தாள் என்பது போன்று அது காணப்பட்டது. அந்த மனிதன் ஒரு நல்ல மனிதன், ஒரு நீதிமான், அவன் ஒரு நீதிமான் என்று வேதம் கூறியுள்ளது. ஆனால் அவனுடைய விவகாரம் மிகவும் வழக்கத்திற்கு மாறாயிருந்தபடியால் அவனால் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அவன் அவனுடைய அழகிய முகத்தில் அவள் தன்னுடைய சம்பவத்தை கூறுவதில் நேர்மையையும் உத்தமத்தையும் கண்டான். ஆனால் அவன் அவனுடைய வீட்டிற்கு சென்றிருப்பான், அல்லது அவனுடைய தச்சுவேலை பட்டறைக்கு சென்று அவள் எப்படி என்னிடம் தவறாய் கூறுவாள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் காரியமோ வழக்கத்துக்கு மாறினதாயிருக்கிறது என்று கூறியிருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் மாத்திரம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்திருந்தால், அதாவது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்பதை அறிந்திருப்பான். பாருங்கள், அது அவனுக்கு வழக்கத்துக்கு மாறானதாயிருந்தது. ஏனென்றால் அது அவனுடைய சிந்தனையின் வரம்பிற்கு அப்பாற்பட்டதாயிருந்தது. ஆனால் அவளோ முற்றிலுமாய் வேத வாக்கியத்தின்படியாயிருந்தாள். சகோதரர்களே, இன்றைக்கும் அது அவ்வாறே உள்ளது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் இந்த மணி நேரத்திற்கென்று வாக்குத்தம் செய்யப்பட்ட அவருடைய வார்த்தையும் வழக்கத்திற்கு மாறாகவே உள்ளது. நல்ல மனிதனும் அதில் இடறுகிறான். அது வழக்கத்திற்கு மாறானதாயும் கூட இருக்கிறது. மறித்தோர் உயிரோடுகின்றனர், குருடர் பார்வையடைகின்றனர், செவிடர் கேட்கின்றனர், பரிசுத்த ஆவியானவர் நினைவுகளை வகையறுக்கிறார், வரப்போகின்ற காரியங்களை முன்னறிவிக்கிறார். அது ஒருபோதும் தவறிப்போனதே இல்லை என்றே அவர்கள் கூறுகின்றனர். ஓ, அவர்களால் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களால் முடியாது, அது வழக்கத்துக்கு மாறானதாக உள்ளது. எனவே அவர்கள் நல்லது, அது ஒரு மனோதத்துவம் அல்லது அது ஒரு பொல்லாத ஆவி என்றே கூறுகின்றனர். அவ்வண்ணமே அவர்கள் அந்நாளிலும் கூறினர், தேவனுடைய வார்த்தையை பற்றிய அசாதாரணமான தன்மை. ஆனால் உலகத்தில் ஒரு விசுவாசியாக பிறக்கின்ற ஒரு மனிதன் அவன் வார்த்தைக்கு முரணாயுள்ள எந்த காரியத்திலிருந்தும் தன்னை வேறுபிரித்துக் கொள்கிற போது அவன் ஒரு நசரையனாகி விடுகிறான். ஒரு முழுமையான வேறுபிரிதல். இயேசு, நான் ஒரு மனிதனை அவனுடைய மனைவியிடத்திலிருந்து பிரிக்க, ஒரு குடும்பத்தை பிரிக்க வந்தேன், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்னுடையவன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல என்றார். ஒவ்வொரு காரியத்திலிருந்தும், எந்த காரியத்திலிருந்தும் ஒரு பிரிவினை, சபையிலிருந்தும், ஒரு சமுதாயத்திலிருந்தும், ஒரு பிரத்யேக கருத்தினின்றும் அல்லது குடும்பத்திலிருந்தும் அல்லது தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசிப்பதற்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற எந்த காரியத்திலிருந்தும் ஒரு பிரிவினை. உங்களுடைய ஆத்துமா இந்த மணி நேரத்துக்கான ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் ஆமே என்பதோடு வலியுறுத்தி கூறாவிடில் எங்கோ ஒரு தவறு உண்டு. உங்களுக்கு ஒரு பிரிவினை அவசியமாய் உள்ளது. இயேசு மாம்சமான வார்த்தையாயிருந்தார். அவர் பாவிகளிடத்திலிருந்து, அவிசுவாசிகளிடத்திலிருந்து முழுவதுமாக விலகியிருந்தார். அதாவது வார்த்தையானது தாமே முழுமையாக பாய்ந்தது, அவர் மூலமாக முழுமையாக பாய்ந்தது. அதாவது அவர் பிதாவானவர் முதலில் செய்கிறதை நான் காணும் வரையில் நான் எதையும் செய்கிறதில்லை என்றார். அவர்கள் அநேக காரியங்களை குறித்து அவரிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர். அவர், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதுவோ அதிகேயன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்றார். கவனியுங்கள், அவர் கூறின ஒவ்வொன்றும் பரிபூர்ணமாயிருந்தது. அவர் அதை குறித்து கேட்க வேண்டியதாயிருக்கவில்லை, அதை குறித்து சிந்திக்க வேண்டியதாயிருக்கவில்லை, அது பரிபூர்ணமாயிருந்தது. அவருடைய பரிபூர்ணமான சத்தியமானது எப்பொழுதுமே தவத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தது. நான் கூறினதையே மீண்டுமாக திரும்பவும் குறிப்பிடவுள்ளேன். அவருடைய தாயார் உம்முடைய தகப்பனும் நானும் என்று கூறிவிட்டாள். அந்த ஆசாரியர்களுக்கு முன்பாக அவள் ஏற்கனவே அவர் ஒரு கன்னிப்பிறப்பின் குமாரன் என்று சாட்சி பகிர்ந்திருந்தாள். ஆனால் அவளுடைய துயர நேரத்தில் எப்படியாய் 12 வயதுள்ள ஒரு சிறுவன் அவர் பள்ளிக்கு சென்றதாக கூட நம்மிடத்தில் சான்று இல்லை, எப்படி அவருடைய புத்தி சாதுரியம் ஆசாரியர்களோடும் அறிவாளிகளோடும் கல்விகற்ற மனிதர்களோடும் வாதிடும்படிக்கு அவ்வளவு மகத்துவமானதாக இருந்திருக்க முடியும்? ஏன், எப்பொழுது அவள் இந்த யோசேப்பை அவருடைய தகப்பன் என்று அழைத்த போதே உடனடியாக தேவனுடைய வார்த்தையானது அவர் பிரித்தெடுக்கப்பட்டார். அவர் வார்த்தையாயிருந்தார், வார்த்தை அந்த பிழையை திருத்திறது. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறிகிறா? அது வெறுமன அந்த 12 வயது சிறுவனாய் இருக்கவில்லை, அது தேவனுடைய வார்த்தையானது பிழையை திருத்துவதற்கு அவருடைய சிறு குழந்தையின் உதற்றின் மூலம் பேசுகிறதாயிருந்தது. ஆதியில் அவர் செய்தது போல இருளிலிருந்து வெளிச்சத்தை, பொய்யிலிருந்து சத்தியத்தை, மரத்திலிருந்து ஜீவனை பிரித்ததாயிருந்தது. அது ஒரு வேறு பிரிதல். வார்த்தையானது எதையும் பொருட்படுத்தாமல் எப்பொழுதுமே முழுமையான பூரணமான வேறுபடுதலையே செய்யும்படி கட்டளையிடுகிறது. இயேசு எல்லா மனிதனுடைய வார்த்தையும் பொய்யாகவும் என்னுடைய வார்த்தையே சத்தியமாயும் இருப்பதாக என்றார். எல்லா காலங்களினூடாகவும் இந்த காரியமே சம்பவித்துள்ளது. இது ஒரு வேறு பிரிதலாய் உள்ளது. அவர் எப்பொழுதும் தம்முடைய ஜனங்களை அவிசுவாசத்திலிருந்து பிரித்துக் கொள்கிறார். அவர் ஆதியிலே அதை செய்தார், அவர் அதை இன்றைக்கும் அபண்டமே செய்கிறார். தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் அவிசுவாசத்தினின்று பிரித்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்திற்கு வந்த காரணத்தால் அவர்கள் அதை செய்தனர். இப்பொழுது ஓர் இரவில் எங்கோ, ஒருவேளை இங்கே ஞாயிறன்று அல்லது கடந்த இரவு என்று நான் நினைக்கிறேன், அதாவது பழைய ஏற்பாட்டில் ஞான திருஷ்டிக்காரன் என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். அதன் பொருள், வரப்போகும் எதிர்கால சம்பவங்களை அறிவிக்கும் ஒரு மனிதன், தேவ கிருபையால் முன்னறிந்து கூறுபவர், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்பதாகும். அப்பொழுது அவைகள் முற்றிலுமாக பிழையின்றி நிறைவேறுகிற பொழுது, அவன் என்ன கூறினானோ அது பிழையின்றி நிறைவேறும் பொழுது, அப்பொழுது தேவன் இந்த மனிதனுக்கு செவி கொடுங்கள், அதாவது அவனுக்கு செவி கொடுங்கள், அவனுக்கு பயந்திருங்கள், ஏனென்றால் நான் அவனோடு இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுதப்பட்ட வார்த்தையின் தெய்வீக வியாக்காரத்தை பெற்றிருக்கிறான், ஏனென்றால் அதுவே அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான் என்பதற்கும், வார்த்தை அவரிடத்திற்கு வந்தது என்று அடையாளத்தை காண்பிக்கும் நற்சாட்சி பத்திரங்களாக இருந்தன. அது உண்மை. இப்பொழுது வேறு பிரிதல், அது ஏசாயாவை உலக சபையிலிருந்து பிரித்தெடுத்தது, அது மோசேயை உலக சபையிலிருந்து பிரித்தெடுத்தது, அது காலங்களூடாக இருந்த எல்லா மகத்தான தீர்க்கதரிசிகளையும் உலக சபையிலிருந்து பிரித்தெடுத்தது. ஏனென்றால் அவர்கள் அது இயேசுவை அவருடைய சகோதரர்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்தது, அது அப்போஸ்தலர்களை அந்நாளில் இருந்த சபையிலிருந்து பிரித்தெடுத்தது, பரிசேயர்கள், சதுசேயர்கள், மகத்தான மனிதர், பரிசுத்த மனிதர், நல்ல மனிதர், அருமையான மனிதர், தாழ்மையான மனிதர், இயேசு வெளிப்படுத்தினதை காட்டிலும் மிகவும் அதிகமாக ஆவியின் கரியை பெற்றிருந்த மனிதனிடத்திலிருந்து பிரித்தெடுத்தது. ஆனால் அவருடைய நற்சாட்சி பத்திரங்கள் என்னவாயிருந்தது? அந்த வார்த்தை அவரோடு இருந்தது. அந்த நாளுக்கென வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வார்த்தையானது அவர் மூலமாக ஜீவித்துக் கொண்டிருந்தது. அவர், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் உரைத்து நிறைவேறவில்லை என்று உங்களை யார் சொல்லக்கூடும் என்றார். ஏனென்றால் அவர் ஒரு கர்த்தரின் நசரேயனாய் பிரித்தெடுக்கப்பட்டார் என்பதை அவர் காண்பித்தார். அவர்தாமே மாம்சத்தில் கர்த்தராயிருந்தார். ஆபிரகாமும் கூட, தேவன் ஆபிரகாமை 75 வயதில் அழைத்தபோது அவன் உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நபராயிருந்தான். நீ உன் இனத்தாரையும் எல்லா அவிசுவாசத்தையும் விட்டு பிரிந்து இதற்கு முன்பு நீ சென்றிராத தேசத்திற்கும் இதற்கு முன்பு நீ அறிந்திராத ஜனங்களிடத்திற்கும் போ. நீ விசுவாசிப்பதற்கு முரணாய் விசுவாசிக்கும் எவரிடமிருந்தும் உன்னை பிரித்துக் கொண்டு வெளியே வா. அப்பொழுது நீ கர்த்தருக்கென்று ஒரு நசரேயனாயிருப்பாய். ஏனென்றால் அவன் ஒரு குமாரனை குறித்த வாக்குத்தத்தத்தை உடையவனாயிருந்தான். அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்தும் தன்னுடைய தாயினிடத்திலிருந்தும் தன்னுடைய இனத்தாரிடத்திலிருந்தும் பிரிந்து வர வேண்டியதாயிருந்தது. அவனை பிரித்தது எது? அவன் ஒரு நல்ல மனிதனாயிருந்தான் என்ற காரணத்தினால் அல்ல, தேவன் அவனுக்கு அளித்திருந்த வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்த காரணத்தாலே. அவனுக்கு 25 ஆண்டுகள் கடந்திருந்த போதும் குழந்தை பிறவாமலே இருந்தது. சாராள் 90 வயதும் அவன் 100 வயதுமானவனாயிருந்தான். கர்த்தருடைய தூதன் அவனை சந்தித்த போது கடைசி நாட்களில் அது மீண்டுமாய் சம்பவிக்கும் என்று இயேசு குறிப்பிட்டுள்ளார். தேவன் மனித ரூபத்தில் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்து உரையாடினார். ஏறக்குறைய 100 வயதாகியிருந்த சாராள் அவருக்கு பின்னால் கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு உற்பவ திட்ட காலத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் என்று தூதன் கூறியதை கேட்டு நகைத்தாள். அவள், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். இந்த மனிதன் மாம்சத்தில் இருந்த தேவன், சாராள் ஏன் கூடாரத்தில் நகைத்தாள் என்றார். இப்பொழுது அவள் வெளியே ஓடி அதை மறுக்க முயன்றாள். ஆனால் அவர், ஆம், நீ நகைத்தாய் என்றார். ஏனென்றால் அது கூடும் என்று அவள் விசுவாசிக்கவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், இயேசு அது மீண்டும் சம்பவிக்கும் என்றார். சோதோமே நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும். தேவ ஆவியானவர் மீண்டுமாய் அழிவுள்ள மாம்ச சரீரத்தின் மேல் இறங்குவார். அந்த மனிதன் கன்றுக்குட்டியின் இறைச்சியை புசித்து பசுவின் பாலை குடித்து மாம்ச சரீரத்திலிருந்தே வெண்ணையையும் அப்பத்தையும் சாப்பிட்டார். ஆபிரகாம் அவர் ஏலோகியமாய் இருந்தார் என்றான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் தம்முடைய வருகைக்கு முன்னதாக மீண்டுமாக மாம்ச சரீரத்தில் வெளிப்படுத்தப்படுவார் என்று இயேசு வாக்களித்தார். அது பரிசுத்த ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்தி மீண்டுமாக ஆபிரகாமிடத்திலிருந்து லோத்தை பிரித்தல். ஒரே தேவன் மட்டுமே உண்டு. லோத்து உலகத்தை விரும்பினான். தேவன் அவருடைய உலகத்தை கிழித்து லோத்திடத்திலிருந்து ஆபிரகாமை பிரித்தார். லோத்து இந்த காரியங்கள் உண்மையென்று சிந்திக்காத மாம்ச பிரகாரமான ஒரு விசுவாசிக்கு மீண்டும் முன்னடையாளமாயிருக்கிறான். அவன் சோதோமுக்கு சென்றான். நாம் தவறை தவறென்றும் உண்மையை உண்மையென்றும் கூறுவது போன்று அவன் நின்று எடுத்துரைக்க உண்மையாகவே தைரியமில்லை. எனவே அவன் அங்கே சென்றான். இந்த விசுவாசிகள் அனைவரும், நாம் மணிக்கணக்கில் இதை குறித்து பேசிக் கொண்டே போகலாம், இவர்கள் யாவரும் தேவனுடைய கரங்களில் உள்ள ஜோபிகளில் ஒரு கொத்து நாணயங்களை போன்றிருக்கின்றனர். நீங்கள் ஒரு கொத்து சில்லறையை வெளியே எடுக்கின்றீர்கள். அங்கே ஒரு சென்ட், ஐந்து சென்ட், பத்து சென்ட், 25 சென்ட், அரை டாலர், ஒரு டாலர் எல்லாமே நாணயங்களில் இருக்கின்றன. இப்பொழுது இந்த உலகம் அப்படித்தான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதில் சில ஜனங்கள் வெறுமன ஒரு சென்ட் மதிப்பு மட்டுமே உள்ளவராக இருக்கக்கூடியவராக உள்ளனர். தேவன் அவர்களை ஒரு சென்ட் அளவுக்கு மட்டுமே உபயோகிக்க முடியும். அவ்வளவுதான் அவர்களால் வாங்கக்கூடியது. அவர்களை புறக்கணிக்க வேண்டாம். அவர்கள் உண்மையான சத்தியத்தை விசுவாசிக்க முடியாமல் போனால் அவர்களை தள்ளிவிட வேண்டாம். அவர்களை உதைத்து தள்ளி அவர்கள் அது இல்லை என்று கூறிவிட வேண்டாம். ஏனென்றால் தேவன் சில நேரங்களில் நாணயங்களை உபயோகிக்கிறார். லோத்து வெறுமன ஒரு சென்ட் நாணயமாக இருந்தான். ஆபிரகாமோ ஒரு வெள்ளி டாலராக இருந்தான். எனவே 100 லோத்துக்களை கொண்டதுதான் ஒரு ஆபிரகாம். உலகத்தின் மாம்சீக காரியங்களில் இருந்து பிரிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் ஒரு உண்மையான கிறிஸ்தவின் சமூகத்திற்கு முன்னால் 100 மாம்ச பிரகாரமான விசுவாசிகள் இருக்க முடியாது. அவருடைய வார்த்தை பாய்ந்து செல்லும். அவரால் ஒரு சென்ட் நாணய மதிப்பாய் மட்டுமே இருக்க முடிந்தது. அவன் பெற்றிருந்ததெல்லாம் அவ்வளவுதான். எனவே நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் நான் சுகமளித்தலில் நம்பிக்கை கொள்வதில்லை, நான் இந்த காரியங்களை நம்புகிறதில்லை என்று கூறும்போது அது வெறுமன ஒரு சென்ட் நாணயம் என்பதை அறிந்து அவரை அப்படியே தனியாய் விட்டுவிடுங்கள். புரிகின்றதா? வெறுமன ஒரு சென்ட் நாணய மதிப்பே. ஆகையால் அவன் பெற முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அவனை நிறுத்த வேண்டாம். அவரை அப்படியே விட்டுவிடுங்கள். அவ்வளவு தூரம்தான் அவரால் செல்லக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யோசேப்பு அவன் தன்னுடைய சகோதரர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டான். ஆம், நான் அதை அந்த விதமான அர்த்தத்தில் கூறவில்லை. பாருங்கள், அவன் வெறுமன நல்லது, நான் இதை சேர்ந்தவன், அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறினால் அது வெறுமன ஒரு சென்ட் நாணயம். தொடர்ந்து செல்லட்டும். பாருங்கள், அது வெறுமன ஒரு சென்ட் நாணயம் என்றே நான் கருதுகிறேன். நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் சகோதரனே என்றே கூறுங்கள். பாருங்கள், அவன் செப்பாயிருந்தான். அவன் ஒருபோதும் வெள்ளியாயிருக்க முடியாது. அதுதானது. எனவே அது அப்படியே செல்லும்படி விட்டுவிடுங்கள். தேவன் அவரை உபயோகிக்க முடியும். ஓ, அவர் அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை அங்கே மூலையில் உள்ள ஒரு மதுக்கடையில் நிற்க காண்பதை காட்டிலும் அங்கே ஒரு சபையில் அவனை காண்பதையே விரும்புவேன். நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நிச்சயமாக. எனவே அதை அப்படியே விட்டுவிடுங்கள். எப்படியாவது தேவன் அதை உபயோகிக்க முடியும். அதிகமாக இல்லை என்றாலும் அவர்கள் எவ்வளவாய் அவரை உபயோகிக்க அனுமதிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவரால் உபயோகிக்க முடியும். எனவே எந்த காரியத்தையும் வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு விதமான கரடு முரடான விதமாகவே உள்ளது. ஆனால் தான் நல்லது, நான் அதில் என்ன குறிப்பிட்டு கூறினேன், அதில் என்ன குறிப்பிட்டேன் என்ற உண்மையை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவன் வகையெடுத்தலிலும் இந்நாளுக்கென வாக்களிக்கப்பட்டுள்ள தேவனுடைய வல்லமைகளிலும் விசுவாசம் கொள்ள முடியாது. அந்த பரிசேயர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் இயேசு தேவன் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஓ இல்லை, நீ மனிதனாயிருக்க உன்னை தேவராட்சி கொள்கிறாய் என்றனர். ஒரு நாள் அவர் அப்பங்களை அதிகரிக்க செய்த பிறகு அங்கே நின்று கொண்டிருந்த போது அவர், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சமாகிய அப்பத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றார். ஓ, அவருடைய சபையார் அவர்கள் அவரிடத்திலிருந்து பிரிந்து செல்வதை நான் யோகித்து பார்க்கிறேன். இந்த மனிதன் நம்மை ஒரு நரமாம்ச பட்சியாக ஒருவருடைய மாம்சத்தை தின்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரே. ஓ, அது பைத்தியக்காரத்தனம். திருத்தந்தை பட்டம் பெற்றவர்கள் மற்றும் மருத்துவ வைத்தியர்கள் போன்றவர்கள் இந்த மனிதன் பித்து பிடித்தவராயிருக்கிறார். அங்குள்ளதெல்லாம் அவ்வளவுதான். ஆசாரியன் கூறுவது சரியே, அந்த மனிதர் பித்து பிடித்தவர், தன்னுடைய சரீரத்தையே புசிக்க கொடுப்பாரோ என்றனர். அவர் அவ்வளவுதான் கூறினார். பாருங்கள், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமான சிந்தையில் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். அந்த சீஷர்கள் அதன் பொருள் சரியாக என்னவென்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அதை எப்படியோ விசுவாசித்தனர். ஏனென்றால் அது எங்கிருந்து வந்தது? அது தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அறிந்திருந்த ஒருவரிடமிருந்து வந்திருந்தது. நான் இங்குள்ள எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அதற்கு முரணாயுள்ள எந்த காரியத்திலிருந்தும் நான் என்னை பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் எந்த விதமாக இருக்கவோ என்று வந்துள்ளேன். அவர் அழைத்த மற்றொரு குழுவான அந்த 70 பேரை கவனியுங்கள். ஒரு நாள் அவர் நின்று கொண்டு அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் மனுஷகுமாரன் தாம் இறங்கி வந்த பரலோகத்திற்கே மறுபடியும் செல்வார் என்றார். அவர்கள் இந்த மனிதனா, அவர் பிறந்த இடத்திற்கு அவர் எங்களை கூட்டிச் சென்றிருக்கிறாரே, நாம் அவருடைய தாயார் மரியாதை அறிவோம், ஏன் நாம் அவருடைய சகோதரர்களை அறிவோம், நாம் அனைத்தையுமே அறிவோம். ஆகையால் இந்த மனிதன் மனுஷகுமாரன் தாம் இறங்கி வந்த பரலோகத்திற்கு ஏறி செல்லவிருக்கிறார் என்கிறாரே, அவர் பெத்லகேமிலிருந்து வந்தவராயிற்று, அவர் அதை ஏன் கூறினார் என்றனர். பாருங்கள், அவர் அதை அந்த வழியில் கூறினார். பாருங்கள், அவர்கள் அன்று முதல் அவருடன் நடக்கவே இல்லை, அவர்கள் நடந்து சென்று விட்டனர். அவர்கள் இந்த மனிதன் அவரோடு ஏதோ காரியம் தவறாக உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் என்றனர். சீஷர்கள் அங்கேயே இருந்தனர். பார்த்தீர்களா, அவர்கள் விசுவாசித்தனர். அவர்கள் அந்த நாளுக்கான வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையானது அவரால் வெளிப்படுத்தப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்டனர். தேவனை தவிர யார் சிருஷ்டிக்க முடியும்? அப்பத்தை எடுத்து அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அது ஊமைகளாயிருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும், அவர்கள் அதை புரிந்து கொண்டாலும் அல்லது புரிந்து கொள்ளாவிட்டாலும், எப்படி இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து நடந்து சென்றனர். ஏனென்றால் வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் அதற்கு முரணாகியிருந்த எந்த காரியத்திலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டனர். அந்த விதமான விசுவாசத்தின் உடல்களாக இருக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேதாகமும் உண்மையாயிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் அளவிற்கு நான் போதுமான விசுவாசத்தை உடையவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேலையை நான் விசுவாசிக்கிறேன். யோசேப்பு ஒரு முகாந்திரமின்றி தன்னுடைய சகோதரத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். இப்பொழுது அவர்களோடு இருந்த காரியம் என்ன? அவன் பிரித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கவில்லை, பிரித்துக் கொள்வது அவருடைய சித்தமாக இருக்கவில்லை, ஆனால் அவர்கள் அவரிடத்திலிருந்து தங்களை பிரித்துக் கொண்டனர். பாருங்கள், அவருடைய பிரகாசமான பளபளப்பான டாலரிலிருந்து பிரித்துக் கொண்டனர். அவர்களுடைய நாணயத்தின் மதிப்பு அதனோடு நிற்க முடியவில்லை. அவர்கள் கோத்திர பிதாக்களாக இருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஈசாக்கு அவர்களுடைய இல்லை என மன்னிக்கவும், யாக்கோபு அவருடைய தகப்பன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அது உண்மை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் யோசேப்பு பிறந்தபோது அவர் அதற்கு பொறுப்பாக முடியவில்லை. அவன் ஆவிக்குரியவனாயிருந்தான். அவன் தரிசனங்களை கண்டு சொப்பனங்களை வியாக்காரிக்க முடிந்தது. அவைகள் பரிபூர்ண உண்மையாயிருந்தன. அவன் கூறியதெல்லாம் உண்மையாயிருந்தது. கோத்திர பிதாக்களாகிய அவனுடைய சகோதரர்கள் புறாமையில் நிறைந்து எகிப்தியர்களுக்கு அவனை விற்று போட்டனர். பாருங்கள், அவர்கள் அவனிடத்திலிருந்து தங்களை பிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்கள் ஒரு சென்று நாணயமாயிருந்தனர். அவன் வேறு தரமுடையவனாயிருந்தான். இன்றைக்கு ஒரு உண்மையான விசுவாசியும் அவ்வாறே இருக்கிறான். அவன் வேறு தரமுடையவனாயிருக்கிறான். அவர்கள் தங்களை செம்பு வெள்ளி என்று பிரிவது போல பிரித்துக் கொள்வார்கள். அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. இப்பொழுது அவர்கள் பொறாமையால் நிறைந்து அவனை விற்று போட்டனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏன்? அவர்கள் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்கிறார்கள். உண்மையில் அது என்னவெனில், அவர்கள் கூறினர் அது பொறாமையாகவே இருந்தது. அவர்கள் மனம் திரும்ப விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளிருந்த தரம் அவனுக்குள்ளிருந்த தரத்தை போன்றிருக்கவில்லை. அதன் காரணமாகவே அவர்கள் பொறாமை கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவர்கள் ஒரு சென்ட் நாணயங்களாக இருந்தனர், அவரோ ஒரு டாலராக இருந்தான். புரிகின்றதா? இப்பொழுது ஒரு சென்ட் நாணயம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இங்குள்ள என் டாலர் சகோதரனே பார், அவர் செய்கிறதை நான் மாற்றி செய்ய முடியாது, ஆனால் என்னால் முடிந்ததையே நான் செய்வேன் என்று கூறுமானால் அவ்வளவுதான். அப்பொழுது நாம் தொடர்ந்து செல்வோம். தேவன் தமிழக திட்டத்தை நிறைவேற்றுவார். ஞாயிறன்று நான் உங்களிடம் பிரசங்கித்தது போன்று தேவனுடைய வார்த்தையின் மகத்தான இன்னிசை இசைக்கப்படும் போது அதில் உள்ள மாற்றங்கள் நிறுத்தங்கள் யாவுமே இன்னிசையில் உள்ள இயக்குநரை போன்று தேவன் காலங்களை மாற்றுகிறதை குறிக்கிறது. நாம் இந்த காலங்களின் மாற்றங்களையும் நேரங்களின் மாற்றங்களையும் காணும்பொழுது இசை எழுதப்பட்ட தாளை நோக்கி பார்த்து நாம் இங்கே இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் கண்டறியலாம். அவர்கள் இதை செய்தாக வேண்டும். அவர்கள் அதிலிருந்து விலக வழியே கிடையாது. இசை இந்த செய்யை புரிந்து கொள்ளாதிருக்கிற ஒரு மனிதனுக்கு அது என்னவாயிருக்கிறது? அது அர்த்தமற்ற சத்தமாயிருக்கிறது. அவர் அதை புரிந்து கொள்கிறதில்லை. அவருக்கு அதில் ஆர்வம் கூட இல்லை. அவனோ அவர்கள் நிறுத்திவிட நான் விரும்புகிறேன், அப்பொழுது நான் வீட்டிற்கு செல்லலாமே என்றே விரும்புகிறான். அவன் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் அவன் அந்த இன்னிசையை அறிந்திருக்கவில்லை. அவன் அதை அறிந்து கொள்கிறதில்லை. ஆனால் இயற்றியவரோ தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்கிறார். புரிகின்றதா? இயற்றியவரின் அதே ஆவியில் இயக்குநர் இல்லாவிட்டால் அவர் அதை இயக்க முடியாது. ஏனென்றால் அவைகள் அனைத்தும் சைகைகளினால் காண்பிக்கப்படுகின்றன. அந்த சைகை அதை உறுதிப்படுத்தாவிட்டால் இசைக்கருவியை இசைப்பவர்கள் அதை எவ்வாறு இசைக்கப் போகிறார்கள்? ஆமென். அதுதானது எக்காலம் விளங்கா சத்தமிட்டால் யுத்தத்திற்காக எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதையோ, யுத்தத்தில் இடம்பெற்று செல்ல அல்லது என்ன நடக்கிறது என்பதை யார் அறிந்து கொள்வார்கள்? வார்த்தையை நோக்கி பார்த்து நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். அப்பொழுது நீங்கள் நாணயங்களையும் அவைகள் என்ன செய்கின்றன என்பதையும் காண முடியும். ஆனால் வார்த்தையை அறிந்து எந்த அடையாளங்கள் சம்பவிக்க காத்திருந்து ஜொலித்துக் கொண்டிருப்பவர்களை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் காரியம். கிணற்றில் இருந்த அந்த ஸ்திரீயை போன்று அவர் போய் உன்னுடைய புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்ற போது அவள் எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அது உண்மை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்றார். அவள், ஐயா நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். 100 ஆண்டுகளாக எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, ஆனால் வேசியா வருகிறார் என்றும் அவர் தீர்க்கதரிசியாக இருப்பார் என்றும் நாங்கள் அறிவோம். அதைத்தான் அவர் செய்வார் என்றாள். அவர் நானே அவர் என்றார். ஓ, மகத்தான இன்னிசையின் தாளம் கீழ் சாரிடத்திலிருந்து உச்ச சாரிடம் வரை சரியாக அமைந்தது. அவள் ஊருக்குள்ளே ஓடி, நான் செய்த எல்லா அவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஏசியா இவர் அல்லவா என்றாள். நிச்சயமாக பாருங்கள், இன்னிசை எழுதப்பட்டுள்ள இசைத்தாளில் அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்தை பிரிப்பது என்னவென்பதை அவள் அறிந்து கொண்டாள். விசுவாசம் ஒரு சபையினால் வருவதல்ல, விசுவாசம் அது என்னவென்பதை அறிந்து தேவனுடைய வார்த்தையை கற்பதன் மூலமே வருகிறது. இப்பொழுது இன்றைக்கு நாம் அதே காரியத்தை கண்டடைகிறோம். அநேக ஜனங்கள் வரங்களை நோக்கி பார்க்கிறார்கள். இப்பொழுது முடிவாக இன்னும் 5 ஜனங்கள் வரங்களை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்கள் ஓ என்ன ஒரு மகத்தான காரியம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் வரங்களை பாவனை செய்ய முயற்சிக்கின்றனர். நீங்கள் அதை செய்ய முடியாது. நீங்கள் வெறுமன நீங்கள் 1 நாணயத்தை 1 மாற்ற முடியாது. அதை 10 நாணயமாகவோ பாருங்கள், 5 நாணயமாகவோ மாற்ற முடியாது. அது 1 நாணயமாக உள்ளது. ஆனால் நீங்கள் உங்களை 1 நாணயமாக அடையாளம் கண்டுகொண்டு மற்ற நாணயங்களுடன் செல்வீர்களானால் பாருங்கள், தேவனால் உங்களை உபயோகிக்க முடியும். நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் இருக்கலாம். எல்லாருமே தேவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அழைத்தபோது அவர்கள் ஒவ்வொருவரும் மோசே செய்த அதே காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அது உண்மை, அவர்கள் மோசேயை விசுவாசித்தனர். ஏனென்றால் அந்த மணி நேரத்தில் ஒரு அடையாளமாய் அது இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவன் அவருடைய வார்த்தையுடையவனாக இருந்தார் என்பதை தேவன் நிரூபித்தார். அவர்கள் பார்வோரிடம் ஈட்டிகள் இருக்கின்றன என்றனர். அவரோ மோசே என் வார்த்தையை உடையவனாக இருக்கிறான் என்றார். அதுதான், பார்வோரிடம் சேனை இருந்திருக்கலாம், ஆனால் மோசேயிடம் வார்த்தை இருந்தது. ஏனென்றால் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். வார்த்தை அவரிடம் வந்தது, அது சத்தியம் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டது. புழுதியை எடுத்து மேலே எறிந்து பெண்களை வரவழைத்தவர் ஜீவனுள்ள தேவனாயிருந்தார். ஒரு மனிதன் அதை செய்ய முடியாது. ஒரு மனிதனாய் அங்கு நின்று கொண்டு நாளை கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் அங்கே இன்னின்னது இருக்கும் என்றான். அது இருந்தது, புரிகின்றதா? மோசே தேவனுடைய வார்த்தையை உடையவனாக இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். பார்வோரிடம் எத்தனை கிட்டிகள் எத்தனை இருட்டறைகள் இருந்தாலும் எவ்வளவு செங்கல் உண்டாக்க வேண்டியதாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. மோசே வார்த்தையுடையவனாக இருந்தான். எனவே அவர்கள் வனாந்திரத்துக்குள் புறப்பட்டு சென்றனர். தாத்தான் என்ற ஒரு மனிதன் மோசே மிஞ்சி போகிறான், நாங்கள் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், எனவே நாங்களும் மோசே செய்தவர்களை செய்யக்கூடும் என்றான். மோசேவோ, தேவனே இதை குறித்து என்ன என்றான். அவர், உன்னை வேறுபடுத்திக் கொள், அவர்களை விட்டு பிரிந்து போ என்றார். அவர் பூமியை பிளந்து தாத்தானையும் அவருடைய கூட்டத்தாரையும் விழுங்கி போட்டார். அவர் தம்முடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்துவதன் மூலம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தெடுத்தார். அவர் இன்றைக்கும் அதே தேவராயிருக்கிறார். முடிவாக, கடந்த இரவு நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், நான் முதலில் இங்கு வந்தபோது இது என்னை குறித்ததல்ல, நீங்கள் அபிதமாக நினைத்தால் அப்பொழுது உங்களுடைய இருதயத்திலிருந்து தயவு செய்து அந்த எண்ணத்தை அகற்றிவிடுங்கள். நான் இதை விசுவாசிக்கிற ஜனங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன். காலங்கள் தோறும் என்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று சரியாக கூறப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதை குறித்து நீங்கள் எல்லோருமே சாட்சிகளாக இருக்கின்றீர்கள். கடந்த இரவு பகுத்தறிதல் போன்றவற்றிற்கு நீங்கள் சாட்சி கூறினது போன்றே ஒவ்வொரு காரியம் சம்பவிக்கும் பொழுதும் எப்படியாய் போலியாட்கள் பாவனை செய்வார்கள். ஆனால் கடைசி காரியமாக மகத்தான ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. நாம் அதை அநேக ஆண்டுகளாக கவனித்துக் கொண்டே வருகிறோம். அது எப்பொழுது முதல் முறையாக சம்பவித்தது என்பதை நாம் யாவரும் அறிவோம். மூன்றாம் முறையாக ஒரு சிருஷ்டி ஜீவிக்கும்படி உண்டான போதோ, பின்னர் நான்காம் முறையாக, நேற்றிரவு ஐந்தாவது முறையாக அது சம்பவித்தது என்று நான் உங்களிடம் கூறினேன். அது சபைகளின் ஆலோசனை சங்கம் புராட்டஸ்டன்ட்களும் ஒன்றாக இணைய காத்துக்கொண்டிருக்கிறது. ஞாயிறு காலையில் நான் பேசுவேனையானால் அதைத்தான் நான் பேச விரும்புகிறேன். சனிக்கிழமை காலை அதை குறித்துதான் நான் பேச விரும்புகிறேன் என்று நான் குறிப்பிடுகிறேன். இப்பொழுது பாருங்கள், ஆகையால் இது ஒன்று சேரும் பொழுது அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். புரிகின்றதா? இதை குறித்து சாட்சி கூறும்படியாக இன்றிரவு இங்கே ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அண்மையில் கடந்த இலையுதிர் காலத்தில் நான் கொரடோராவில் இருந்தேன். நான் வேட்டை பயணங்களுக்காக அங்கு செல்கிறேன். வழக்கமாகவே நான் என்னுடைய விவாக நினைவு நாளின் போது அங்கிருப்பேன். நானும் என் மனைவியும் விவாகம் செய்து கொண்ட போது நான் என் வேலையிலிருந்து கிடைத்த சில்லறை காசுகளை சேமித்து வைத்திருந்தேன். அவைகளை ஒரு டப்பாவில் வைத்திருந்தேன். தேன் நிலவிற்கும் வேட்டைக்கும் செல்ல என்னிடம் போதிய பணம் இல்லை. எனவே நான் இவை இரண்டையும் ஒன்றாக இணைத்து நான் அவளை வேட்டை பயணத்தின் பேரில் தேன் நிலவிற்கு கூட்டிச் சென்றேன். அப்பொழுதிலிருந்து எங்களுடைய விவாக நினைவு நாளின் போது நான் அவளோடு வீட்டில் இருந்ததே இல்லை என்று கூற நான் வைக்கப்படுகிறேன். நான் கொரடோராவில் இருந்தேன். நேற்று இரவு நான் இரண்டு அல்லது மூன்று ஊழியர்கள் இங்கே இருந்ததை கண்டேன். அங்கே முகாமில் என்னோடு அவர்கள் இருந்தனர். நான் வேட்டைக்காக அவர்களை சந்திக்க அலாஸ்காவில் இருந்து வரவேண்டியதாயிருந்தது. அவர்கள் மாற்றின் பையன்களாயிருந்தனர். அவர்கள் நேற்றிரவு இங்கே இருந்தனர். அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அங்கே பின்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். பின்னர் மற்றொரு சிறு பையன், நான் அவருடைய பெயரை மறந்துவிட்டேன், மகனே நீயும் கூட அங்கிருந்தா அல்லவா? அது உண்மை. ஒருவேளை சகோதரன் பாமர் இங்கிருக்கிறாரா? நாங்கள் மலையின் மேலே இருந்தோம். நான் கொரடோராவில் ஒரு வழிகாட்டி. அங்கே அநேக ஆண்டுகளாகவே வேட்டையாடி வருகிறேன். ஒவ்வொரு முறையும் எங்கள் விவாக நினைவு நாளான அக்டோபர் 23 தேதி வருகிற போது அடிரண்டாக் மலையின் மேல் எங்கள் தேன் நிலவின் போது நான் என் மனைவியை கூட்டிச் சென்ற ஒரு சிறு இடம் உள்ளது. இந்த இடம் அதைப் போன்றே காணப்படுகிறது. ஒரே ஒரு காரியம், இங்கே இது சதுப்பு நிலத்தில் ஆட்டம் கொடுக்கிற மரங்களின் சிறு புதர்கள் இருக்கின்றன. அங்கோ மேலே அதில் பூச்ச மரம் இருந்தது. நான் ஒவ்வொரு 23 தேதியும் அங்கு நடந்து சென்று என் தொப்பியை கழற்றி இத்தனை ஆண்டுகளாக எனக்கு உத்தமமும் உண்மையுமாயிருந்து கொண்டு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செல்லும் போது எனக்கு உதவி செய்து வரும் அருமையான மனைவியை எனக்கு தந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி கூறுவேன். இந்த வருடம் தேசமெங்கிலும் வறட்சியாயிருந்தது போல் கொரடோராவிலும் மிகவும் மோசமான வறட்சியாயிருந்து வருகிறது. திடீரென்று அங்கு எங்களுக்கு முன்னால் 200 இல்லை 100 என்னை மன்னிக்கவும் கிட்டத்தட்ட 100 எங்களுக்கு முன்னால் அங்கே மேலே முகாம்களில் இருந்தனர். அவர்கள் 4 அல்லது 5 நாட்களாகவே வேட்டையாடிக் கொண்டிருந்தனர். நான் அநேக ஆண்டுகளாக வேட்டையாடி கொண்டு வந்த ஒரு மானை சுட்டேன். அதனால் நான் 3 இறங்கியிருந்தது. நான் அதை காணவில்லை. நான் அதை காண முடியவில்லை. அந்த நாள் அன்று நான் அதற்காகவே வேட்டையாடி கொண்டிருந்தேன். அடுத்த நாள் தொலைபேசியில் இல்லை, வானொலியில் ஒரு பனிப்புயல் வருகிறது என்றும் அது ஒரே இரவில் இந்த மலைகளில் 20 உயரத்திற்கு பனியை கொட்டி குவித்துவிடும் என்றும் செய்தி வந்தது. எனவே நான் சகோதரர்களிடம் கூறினேன். நான் அவர்களை அழைத்தேன். மாற்றின் பையன்களும் கூட அங்கிருந்தனர். நான், சகோதரர்களே, கூறப்பட்ட செய்தி என்னவென்பதை நீங்கள் கேட்டீர்களா என்றேன். இப்பொழுது நீங்கள் வெளியேற விரும்பினால் நீங்கள் இப்பொழுதே இங்கிருந்து செல்வது நல்லது. ஏனென்றால் காலதாமதமாக கொண்டே இருக்கிறது. நீங்கள் இங்கு ஒரு வாரம் தங்கலாம். ஆனால் நான் போக வேண்டும். ஏனென்றால் அடுத்த ஞாயிறன்று எனக்கு டூசானில் கிறிஸ்தவ வர்த்தகர் முறுசுவிசேஷ வர்த்தக புருஷர் குழுவின் கூட்டம் உள்ளது. எப்படி இருந்தாலும் நீங்களே உங்களுடைய விருப்பத்தை தெரிவியுங்கள். நீங்கள் தங்க விரும்பினால் நானும் இங்கே உங்களோடு தங்கியிருந்து நான் உங்களுடைய வழிகாட்டியாக இருப்பேன் என்றேன். அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தங்குவோம் என்று விருப்பம் தெரிவித்தனர். மார்ட்டின் பையன்களிடம் குறைந்த வேகத்தில் இல்லை, அதிக வேகத்தில் செல்லும் ஒரு மோட்டார் வாகனம் இருந்தது. சரியாக கூறினால் அவைகள் அனைத்தும் அங்கு எங்களுக்கு அதிகமாக 2 இருந்தன. நாங்கள் அவர்களை மார்ட்டின் பையன்களிடம் அவர்களிடமே ஒப்படைத்து விட்டோம். அவர்களும் புறப்பட்டு சென்றனர். ஏனென்றால் அந்த இடத்தை விட்டு செல்ல அவர்களுக்கு விருப்பமில்லை, அவ்வளவுதான். எனவே அவர்கள் இன்றிரவு ஒரு சாட்சியாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பின்னர் அடுத்த நாள் நான் நினைத்தேன், நல்லது, அவர்கள் சென்ற அந்த நாளன்று அந்த நாளில் பணியே பெய்யவில்லை. நான் என் மனைவியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவள் ஒரு நல்ல மனைவியாக இருப்பதற்காக நான் எவ்வளவு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று அவரிடம் கூறப்போகிறேன். இது அவளுடைய விவாக நினைவு நாள். ஆகையால் நாளை பணி பெய்வதற்கு முன்பு நாம் அங்கு செல்லக்கூடுமானால் நான் அந்த இடத்திற்கு செல்வேன் என்றேன். எனவே நான் உள்ளே சென்றேன். ஆனால் நான் அவளை அடைக்க முடியவில்லை. நான் திரும்பி வந்தேன். பட்டணத்தில் இருந்த ஒவ்வொருவருமே அந்த பெரும் பனி புயல் வந்து கொண்டிருந்ததை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். அன்றிரவு கொலராடோவில் அது 20 அடி உயரத்திற்கு பனியை குவிக்கக்கூடும் என்று செய்தித்தாள் அறிவித்தது. சகோதரன் டாம் சிம்சன் இன்றிரவு இங்கெங்கோ இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறார். இல்லை, அவர் இருக்க வேண்டும். அவர் கனடாவில் இருந்தார். அவருடைய பாதையில் வந்து கொண்டிருந்த போது அவர் வேறு வழியாய் சென்றார். ஏனெனில் கொலராடோவை தவிர்த்து வேறு பாதையில் செல்லுங்கள், பெரிய பனி சூறாவளி புயல் வருகிறது என்று கூறப்பட்டது. சகோதரன் சிம்சன், நீங்கள் இங்க இருக்கின்றீர்களா? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆம், இங்கு பின்னர் அமர்ந்திருக்கிறார். அவர்கள் அவரிடத்தில், கொரோனாவை தவிர்த்து வேறு பாதையில் செல்லுங்கள், ஒரு பெரும் பனி சூறாவளி புயல் வந்து கொண்டிருக்கிறது என்று கூறினர். எனவே நான் சகோதரியிடமும் மற்றொரு மனிதனுடைய மனைவியிடமும் சகோதரன் ஈவான்ஸிடமும் கூறினேன். இன்றிரவு சகோதரன் ஈவான்ஸ் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இல்லாவிடில் அவர் சற்று முன்பு உள்ளே வந்திருப்பார். சகோதரன் ஈவான்ஸ், நீர் இங்கிருக்கிறீரா? அவர் இன்னமும் இங்கு வந்து சேரவில்லை என்று நான் நினைக்கிறேன். இருப்பினும் அவர் இங்கே கூட்டத்திற்கு வந்து சேருவார். எனவே நான் அவருடைய மனைவியை தொலைபேசியில் அழைத்து, நான் என் மனைவியிடத்தில் பேச முடியவில்லை, அவள் கடைக்கு போயிருக்கிறாள் என்று கூறினேன். மேலும் நான் முழு சுவிசேஷ வர்த்தக குழுவின் தலைவர் சகோதரன் டோனி ஸ்ரோமியிடம், ஞாயிறன்று நான் அங்கில்லை என்றால் பேசுவதற்கு வேறொருவரை ஆயத்தம் செய்யும்படி கூற வேண்டும் என்று அவரிடம் கூறுங்கள். ஏனென்றால் நான் இங்கிருந்து புறப்பட்டு வர முடியாமல் இருக்கலாம். நான் இந்த மனிதர்களோடு இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது என்ன சம்பவித்தது? அந்த இரவு பனியை பெய்யவில்லை. அடுத்த நாள் காலையில் மேகங்கள் உண்மையிலேயே தாழ்வாகவும் கொடூரமாகவும் இருந்தன. நான் இப்பொழுது, சகோதரர்களே, அநேக ஆண்டுகளாக நான் இங்கு கால்நடைகளை வைத்தும் வழிகாட்டியாகவும் இருந்து வந்திருக்கிறேன். முதல் மழைத்துளி பெய்தவுடனே நீங்கள் முடிந்தளவு துரிதமாக முகாமிற்கு திரும்பிச் செல்லுங்கள். ஏனென்றால் 15 நிமிடங்களில் உங்கள் கரத்தை உங்கள் முன் வைத்தால் உங்களால் காண முடியாத அளவிற்கு ஒரே சமயத்தில் சுழற்சி அடிக்கும் படிப்புகள் வந்ததை நான் கண்டிருக்கிறேன் என்றேன். அங்கு 9000 அடி உயரம் வரை இருந்துள்ளது. நான், நீங்கள் ஒரு பனிப்புயலில் அவ்விதமிருந்தால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள், நீங்கள் அங்கு மலையிலேயே மறித்து விடுவீர்கள் என்றேன். இப்பொழுது நாம் செல்வோம். நான் ஒவ்வொரு மனிதரையும் கணக்கெடுத்துவிட்டு நான் மேலே உச்சிக்கு சென்றேன். நான் இப்பொழுது நான் வரவில்லை என்றால் நான் வர காத்திருக்க வேண்டாம். முதல் மழைத்துளி பெய்தவுடனே மிகவும் துரிதமாக செல்ல துவங்குங்கள். முகாமிற்கு துரிதமாக செல்ல விரைந்து செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வழியே கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடுவீர்கள் என்றேன். அவர்களும் அவ்வாறே செய்ததாக கூறினர். நான் மேலேறி சென்றேன். ஓநாய்கள் எங்கும் உலகிட்டுக் கொண்டிருந்தன. வானிலை மாறப்போகின்றது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது திடீரென்று ஒரு பலத்த காற்று அடிக்கத் தொடங்கினது. கல்மழையும் பெய்யத் தொடங்கினது. நான், எல்லோரும் திரும்பிச் சென்றிருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டேன். நல்லது, நான் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தேன். நானோ, நான் திரும்பிச் செல்லும் முன்பு அந்த மானை நான் கண்டுபிடிக்க முடிந்தால் நலமா இருக்கும். ஏனென்றால் பனி அதனை மூடிவிடும். பின்னர் வசந்த காலம் வரை அவைகள் காணப்பட மாட்டாது என்று எண்ணினேன். எனவே நான் அவ்வளவு கடினப்பட்டு அந்த மானை வேட்டையாடினேன். ஆனால் நான் இந்த .55 என்ற சிறு துப்பாக்கியை சொந்தமாக பெற்றுக் கொண்டது முதற்கொண்டு இந்த விதமாய் மானை விட்டுவிடுவது இதுவே முதல் தடவையாகும் என்று நான் எண்ணிக்கொண்டேன். நான், நல்லது, இப்பொழுது நான் இதை அந்த விதமாய் விட்டுவிடுவதை காண வெறுக்கிறேன் என்றே எண்ணினேன். சிறிது நேரத்தில் மிகப்பெரிய பனித்துளிகள் 25% அளவுள்ள கனகடை போன்று காணப்பட்டது எங்கும் விடத் துவங்கின. காற்றும் பலமாக வீசத் துவங்கிறது. இந்த மலையின் உச்சிக்கு எப்படி ஏறி செல்ல வேண்டும் என்பதையே என்னால் காண முடியவில்லை. இந்த முகட்டின் மேலே எப்படி தங்கியிருப்பது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் கீழே சென்று குறுகிய சமவெளியை அடைந்தால் நான் அதன் வழியாக சென்று ஒரு சிறு நடைபாலத்தை சென்றடையலாம். அங்கிருந்து கூடாரம் இருக்கும் இடத்திற்கு நான் சென்றுவிட முடியும் என்றும் அப்பொழுதே நான் மேலுள்ள என் வழியை அறிந்து கொள்ள முடியும். அதுவே நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரே வழியாய் உள்ளது. எனவே இந்த வழியாய் அல்லது அந்த வழியாய் நகர்ந்தால் அவ்வளவுதான், பின்னர் நீங்கள் காணப்படாமல் போய்விடுவீர்கள், நீங்கள் அங்கேயே மறுத்து விடுவீர்கள் என்பதை நான் எண்ணிப்பார்த்தேன். எனவே நான் மலையிலிருந்து கீழே இறங்க துவங்கினேன். ஓஹோ, நான் இருந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 300 அல்லது 400 அடிகள் கீழே இறங்கியிருப்பேன் என்று நான் யூகிக்கிறேன். இப்பொழுது இது விசித்திரமாய் தென்படலாம். ஆனால் வேதாகமம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோக பிதாவே எனக்கு சாட்சி பகர்வார். நான் கிட்டத்தட்ட அங்கிருந்து வெளியேற முயற்சித்து ஓடினேன். அங்கு காற்றோ மிகவும் பலமாக வீசிக் கொண்டிருந்தது. எனக்கு முன்னால் சுமார் 20 அடி தூரம் வரைக்கும் இருந்த கெட்டியான மரங்களையே காற்று வீசி முறித்து சுழற்றினது. அப்பொழுது ஒரு சத்தம், நெல் நீ புறப்பட்ட இடத்திற்கு திரும்பிப்போ என்றது. நல்லது, நான் நின்றேன். நானோ, அது காற்றின் சத்தமாக இருக்கலாம், நான் அதை போன்ற எதையும் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கவும் இல்லையே என்று எண்ணினேன். நான் சற்று நேரம் காத்திருந்தேன். பையன்களில் ஒருவன் எனக்கு ஒரு இடையீட்டு அப்பத்தை கொடுத்திருந்தான். நான் அதை வெளியே எடுத்தேன். அது உண்மையிலேயே ஒரு இடையீட்டு அப்பமாகத்தான் இருந்தது. மழை பெய்து எனக்கோ வியர்த்து கொட்டிக் கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய ரொட்டி துண்டாகவும் அதற்குள் எங்கோ கொஞ்சம் இறைச்சி இருந்தது. நல்லது, நான் பசியாகிருந்தேன். எனவே எப்படியோ நான் அதை புசித்து விட்டேன். எனவே நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். பின்னர் நான் அந்த சிறு காயத்துண்டை புதைத்தேன். ஏனெனில் மிருகங்கள் அந்த காரியங்களை கண்டால், ஜனசந்திரிப்பை கண்டால் அவைகள் ஓடிப்போய்விடும். எனவே நான் அங்கு சற்று நேரம் நின்றேன். நான் நல்லது, நான் போகலாம் என்று நினைத்தேன். நான் புறப்பட்டு சென்றேன். என் சத்தத்தை நீங்கள் எவ்வளவு தெளிவாக கேட்கின்றீர்களோ அவ்வளவு தெளிவாக ஏதோ ஒன்று நீ புறப்பட்டு வந்த இடத்திற்கு திரும்பி செல் என்று கூறினது. தேவன் என்னை அந்த மரண கண்ணுக்குள்ளாக நடக்கும்படி எப்படி கூற முடியும்? நான் அங்கேயே ஒரு நிமிடம் நின்றேன். நான் அந்த அணில்களை குறித்து என்னிடம் கூறின ஒருவர் அவர்தான் என்பதை நினைத்தேன். கடந்த இரவை குறித்தும் என் மனைவியை குறித்தும் அதே ஒருவரை குறித்தும் நான் உங்களிடம் கூறினேன். வெறுமன ஒரு சத்தம், வெறுமன ஒரு மனித சத்தம். நான் சிறுவனாக இருந்தபோது அதே சத்தம்தான் என்னிடம் மது அருந்தாதே, இல்லை புகைப்பிடிக்காதே, இந்த காரியங்கள் கடைசி நாட்களில் சம்பவிக்கும் என்று கூறினது. தேவரே, நான் இந்த வேதாகமத்தை என்னுடைய இருதயத்தின் மீது வைத்துக் கூறுகிறேன். உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை தவறாக கூறி நான் என்னுடைய ஆத்மாவை நரகத்திற்கு அனுப்புவதால் அது எனக்கு என்ன நன்மையை செய்யும்? புரிகின்றதா? அது உண்மை. அது வழக்கத்திற்கு மாறானது, ஆனால் அது உண்மை. நல்லது, நான் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுவதே போதுமானதாயிருக்கிறது என்பதை நான் அறிந்திருந்தேன். ஏன் நான் அங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தை அவர் உடையவராயிருக்கிறார். அது நான் போக வேண்டிய என்னுடைய நேரமாயிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டேன். எனவே நான் திரும்பி அந்த வராந்தரத்தினூடாக என்னுடைய வழியில் செல்ல நான் மேலே செல்ல வேண்டுமாய் சேனம் பூட்டினேன். அது ஒரு கால் 300 கஜம் 400 கஜத்திற்கு மேலே இருக்கலாம். அந்த விதமாய் மீண்டும் நேராக அந்த மலையின் முகடை அடைந்தேன். அங்கு மேலே பனியோ மிகவும் அடர்த்தியாக இருந்தது. ஆகையால் என்னால் ஒன்றையுமே காண முடியவில்லை. காற்று மரங்களை கீழே தள்ளி முறித்துக் கொண்டிருந்தது. நான் என் துப்பாக்கியை எடுத்துக் கொண்டேன். நான் ஒரு சிவப்பு சட்டையையும் ஒரு சிவப்பு தொப்பியையும் அணிந்திருந்தேன். நான் துப்பாக்கியை எடுத்து அதில் இணைக்கப்பட்டிருந்த தூரப்பார்வை கண்ணாடியின் புகைப்படிவை துடைத்தேன். ஏனென்றால் அந்த சமயங்களில் கரடி நடமாடும், சிங்கமும் அந்த விதமே நடமாடும். அவைகளில் ஏதோ ஒன்றை காணிருந்தால் நான் ஓட வேண்டியவனாயிருக்கும். தூரப்பார்வை கண்ணாடி முழுவதிலுமே புகைப்படிந்திருந்தது. எனவே நான் அதை இந்த விதமாக எடுத்து பிடித்து எனக்கு எதிராக அல்ல, அதில் பனி பெய்யா வண்ணம் பனியில் அது நனையாமல் இருக்கும்படி பார்த்துக் கொண்டேன். நான் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்தேன். நான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் நல்லது, ஏனெண்டை அவர் இங்கே மேலே வர சொல்ல வேண்டும்? இப்பொழுது நான் என்னுடைய வழியை கீழே கண்டுபிடிக்க முடியுமா என்று நான் மிகவும் சந்தேகப்படுகிறேன். ஏனென்றால் மிகவும் பயங்கரமாய்கொண்டே இருக்கிறது என்று நினைத்தேன். நான் சுமார் 10 அல்லது 15 அடி தூரமே காண முடிந்தது. சில நேரங்களில் 5 அடி தூரம் கூட காண முடியவில்லை. அது இன்னமும் அதிகமாய்கொண்டே இருந்தது. நல்லது, நானோ நல்லது, அவர் திரும்பி வரும்படி கூறினார். எனவே எனக்கு தெரிந்ததெல்லாம் இங்கு அமர்ந்திருப்பதே என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது பனியோ கிட்டத்தட்ட 1 அங்குலம் இல்லை அரை அங்குலம், ஒரு கால் 2 அங்குலம் கனத்திற்கு பூமியின் மேல் பெய்திருந்தது. அது சுமார் 20 அல்லது 30 நிமிடங்கள் பெய்திருக்கும். காற்று மிகவும் பலமாக வீசிக்கொண்டிருந்தது. அது அதையும் சிதறடித்துக் கொண்டிருந்தது. நான் அப்படியே அங்கு சற்று நேரம் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். அவர் நான் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த பரலோகத்தின் தேவன் என்றார். நான் என் தொப்பியை கயற்றிவிட்டு நான் அப்படியே அமைதியாக அமர்ந்தேன். நான் மீண்டும் கவனித்தேன். நான் அது காற்றல்லவே என்று நினைத்தேன். ஓஹோ, அது பலமாக வீசிக்கொண்டும் சத்தம் உண்டாக்கிக் கொண்டும் இருந்தது. நான் அதை மீண்டுமாக கேட்டேன். கடலின் மீது காற்றை அமரப்பண்ணினவர் நானே. நானே சிருஷ்டிகர். நானே உன் முன்னிலையில் அணில்களை சிருஷ்டித்தேன். நானே இந்த காரியங்களை செய்தேன் என்று உரைத்தது.
I believe you.
நான் ஆமாண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்றேன். முன் காலூன்றினில் என்றார். நான் எழுந்து நின்றேன். அவர், இப்பொழுது இந்த புயலனிடம் பேசு, நீ அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாயோ அது அதனை செய்யும் என்றார். இப்பொழுது அது உண்மை. நான் உங்களை நியாயத்திற்கு சந்திக்கும் பொழுது நான் இவை எல்லாவற்றுக்கும் பதில் கூற வேண்டியவராயிருப்பேன். நான் புயலே, நீ உன்னுடைய இடத்திற்கு போ. நெல் சூரியரே, நீ வழக்கம் போல 4 நாட்கள் பிரகாசி என்றே. நான் அதை கூறின மாத்திரத்தில் என்னை கீழே தள்ள வேண்டியதாயிருந்த உறைவரையும் கல்மடையும் அப்படியே நின்றுவிட்டது. ஓரிரு நொடிகளிலேயே சூரியன் என்மீதும் கீழ்நோக்கியும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. நான் மலைகளை நோக்கி பார்த்தபோது நான் கீழ்காற்று வருவதைக் கண்டேன். அந்த காற்று மேற்கிலிருந்து வந்து கொண்டிருந்தது. கீழ்காற்று இந்த வழியாய் வந்து கொண்டிருந்தது. நான் மேகங்கள் அதிசய விதமாக அப்படியே மறைந்து போவதை காண முடிந்தது. அவைகள் எங்கே சென்றன என்பதையே நான் அறியவில்லை. அங்கு நான் ஒரு சில நிமிடங்கள் நின்றேன். கண்ணீர் என்னுடைய நரைத்த தாடியினூடாக வழிந்தோடின. நான் தேவனே, எப்படி நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லையே என்று எண்ணினேன். நான் நல்லது, சகோதரர்கள் எல்லோரும் கூடாரத்துக்கு திரும்பியிருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன். சூரியனோ எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதே என்று நினைத்தேன். நான் மலையிலிருந்து கீழே இறங்கி வர துவங்கினேன். சூரிய வெப்பத்தினால் பனியாவும் உலர்ந்து கொண்டிருந்தன. என்னுடைய சட்டையிலிருந்து ஆவி வந்தது. ஓரிரு நிமிடத்திலேயே வித்தியாசம். நான் மலையிலிருந்து கீழே நடந்து வந்து கொண்டிருந்தேன். நான் நடந்து வந்தபோது நான் சொன்னேன், அப்பொழுது ஒரு சத்தம், ஏன் நீ என்னோடு நடந்து வரமாட்டாயா என்று கூறுவதை கேட்டேன். நான், கர்த்தாவே, எனக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான சாக்கியமாயிற்றே என்றேன். நான் திரும்பி பெரிய மான்களை வேட்டையாடும் வழியாக செல்ல துவங்கி அந்த பண்படாத தனிக்காட்டை அடைந்தேன். நான் நல்லது, நான் இந்த வழியாகவே நடந்து எப்பொழுதும் என் மனைவி மேடாவிற்கு என்னுடைய வாழ்த்துதல்களை கூறும் இடத்தை அடைந்து விடுவேன் என்றே எண்ணிக்கொண்டேன். நான் சுமார் அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரமாய் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தேன். பனி முழுவதுமாய் உலர்ந்து மறைந்து விட்டிருந்தது. அவள் என்னுடன் வருவதை குறித்து ஏன் ஒன்றுமே கூறவில்லை என்று நான் வியந்தேன். அதை குறித்து நான் சிந்திக்க துவங்கினேன். நாங்கள் விவாகம் செய்து கொண்டபோது நான் முதலில் அவளை அங்கு அழைத்து சென்றபோது அந்த மரக்கட்டைகளை கடக்க நான் அவளை தூக்கி சென்றது என் நினைவுக்கு வருகிறது என்று கூறிக்கொண்டேன். நான் இப்பொழுது அவள் நனைத்து போயிருக்கிறாள் என்றேன். நான் சென்றேன். என் முகத்தின் மேலே தாடி நனைத்து போயிருந்தது. கருப்பு முடியும் நரையும் ஒன்றாய் கலந்திருந்தன. நான், வெல், உமக்கு இன்னும் அரிய காலமில்லை, உமக்கு வயதாய்கொண்டே போகிறது என்று நினைத்தேன். நான் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் மேல் நோக்கி பார்த்தபோது அவள் தன் கரங்களை விரித்தவளாய் கருத்த குந்தலோடு எனக்கு முன் நிற்பதைப் போன்று என்னால் காண முடிந்தது. நான் என் தலையை தாழ்த்தினேன். நான் சலசலக்கு மரங்கள் உள்ள சிறிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். அங்கு ஒரு சிறிய வளைவு இருந்தது. ஒரு மரக்கிளையின் மேல் என் தலையை இப்படி சாய்த்து வைத்துக் கொண்டேன். நான் அங்கு நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது பட் 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 என்று ஏதோ ஒரு ஓசையை கேட்க முடிந்தது. நான் கீழே பார்த்தேன். அது என் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் என் தாடியின் வழியாய் ஓடி உலர்ந்த இலைகளின் மேல் விழுந்ததாயிருந்தது. அங்கு சுமார் 30 நிமிடங்களுக்கு முன்புதான் 1 அங்குல கன அளவு படி இருந்தது. உறைவனி பெய்து கொண்டிருந்தது. 4 நாட்கள் கழித்து நான் மலையிலிருந்து இறங்கி வரும்போது 4 நாட்களுக்கு பின்னர் ஆகாயத்தில் 1 மேகம் கூட இல்லை. நான் கீழே வந்தேன். நான் பெட்ரோல் விற்பனை செய்யும் மனிதரிடம், மிகவும் உலர்ந்துள்ளது அல்லவா என்றேன். ஆம் என்று கூறி, ஒரு விசித்திரமான காரியம் உங்களுக்கு தெரியுமா? புயல் வரும் என்று அது முன்னறிவிக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியுமா? அது வந்து திடீரென்று நின்றுவிட்டது என்றார். பின்னர் நான் அரிசோனாவுக்கு திரும்பும் வழியில் நியூ மெக்சிகோவை அடைந்தேன். நான் என் மகன் வில்லியிடம் கூறினேன். நாம் அங்கு சென்று இந்த வழியிலும் அது அவ்விதம் இருந்ததா என்று பார்ப்போம் என்றேன். நான் அங்கு நின்றேன். அது ஞாயிறு காலையாயிருந்தது. நான் பெட்ரோலை நிறைத்துக் கொண்டேன். அந்த மனிதன், நல்லது, வேட்டைக்கு போய் வருகின்றீர்களா என்றான். நான், ஆமையா என்றேன். ஏதாயிலும் அதிர்ஷ்டம் உண்டா என்றான். நான், ஆமையா, நாங்கள் அருமையான தருணத்தை உடையவர்களாயிருந்தோம் என்றேன். நான், உலர்ந்து காணப்படுகிறதே என்றேன். அவன், ஆம், இங்கு முழுவதுமே பயங்கரமாக உலர்ந்துள்ளது என்றான். அவன், அன்று நாள் பெரிய பதிப்புகள் வரப்போகிறது என்று எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது என்றான். தொடர்ந்து அவன், உங்களுக்கு தெரியுமா, பனிப்புயல் உண்மையிலேயே தொடங்கிவிட்டது, ஆனால் எப்படியோ இல்லை அடுத்து அது மறைந்துவிட்டது என்றான். ஓ என்ன, ஓ என்ன. நான் மரத்திற்கு எதிரே நின்று கொண்டிருந்தேன். முடிக்கப் போகிறேன். இந்த மரத்தின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் விழுந்தது. நான், தேவனே என்று யோசித்து பார்த்தேன். சற்று சிந்தித்து பாருங்கள். அலைகளை அமைதியாயிரு என்று கூறினவர் அதே தேவன். காற்று அவருக்கு கீழ்ப்படிந்தது. அவர் இன்னமும் அதே இயேசுவாக இங்கே நம்மோடு காடுகளில் இருக்கிறார். அவர் இன்னமும் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை எல்லா இயற்கைகளுமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் இயற்கையின் சிருஷ்டிகராயிருக்கிறார். நான் அங்கு நின்றிருந்த பொழுது கண்ணீர் என் கண்ணங்களின் வழியாக வடிந்தோடியது. இப்பொழுது சுமார் 5 ஆண்டு காலமாக நான் சுவிசேஷ ஊழியத்திலிருந்து விலகி என்னால் முடிந்த சபைகளுக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாவரும் அதை அறிவீர்கள். என் இருதயம் பாரமடைந்துள்ளது. நான் இங்கு வெளியே செல்வேன், அரிசோனாவுக்கும் வருவேன். அவர் என்னிடம் செய்யும்படி கூறின காரியங்களை நான் போய் அதை செய்வேன். ஆனால் எழுப்புதலோ முடிந்துவிட்டது போல் காணப்படுகிறது. எனவே என்ன சம்பவித்தது என்று வியப்படைகிறேன். நான் என் இருதயத்தில் மனஸ்தாபம் அடைவேன். நானோ, கர்த்தாவே, நான் ஏதாவது செய்திருந்தால் என்னிடம் சொல்லும், நான் அதை சரிபடுத்திக் கொள்வேன் என்று கூறுவேன். எல்லா நேரத்திலும் அந்த விதமாய் பாரமடைந்திருந்து வெறுமன ஒரு பயங்கரமான உணர்ச்சி. நான் விரும்பியிருந்த வெற்றியை என்னால் பெற முடியவில்லை. அநேக மகத்தான காரியங்களை அவர் காண்பித்தும் செய்தும் இருந்தார். அதற்கு நீங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கின்றீர்கள். இங்கு வந்து அதை குறித்து உங்களிடமே கூறுகிறேன். மகத்தான இயற்கைக்கு மேம்பட்ட செயல்களை கண்டதையும் நிகழ்த்தினதையும் குறித்து செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் அதை வெளியிட்டதை கண்டீர்கள். ஆனால் என் இருதயமோ அப்பொழுதும் பாரமாகவே இருந்தது. நான் புதரின் மேல் இந்த பண்டமாய் சாய்ந்து கொண்டிருந்தேன். நான் பரலோகத்தின் மகத்தான தேவனே, சூரிய வெப்பம் என்மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எங்குமே ஒரு மேகம் கூட இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு நீர் அப்படியே மனிதனுடைய வார்த்தையை நேர்மாறாக்கிவிட்டீர். இயற்கையும் அதை செய்தது. கர்த்தாவே, அது எப்படி செய்யப்படக்கூடும்? இயேசு கிறிஸ்து ஏற்றும் என்றும் மாறானவராயிருக்கிறார். அது நீர் என்னிடம் பேசும்படி கூறின அவருடைய வார்த்தையாய் உள்ளது என்று நினைத்தேன். நான் பிதாவே, நான் எவ்வளவு நன்றியுள்ளவனாயிருக்கிறேன் என்று நினைத்தேன். நான் ஏதோ ஒன்று செல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது எனக்கு முன்பாக 2-3 மான்கள் நின்று கொண்டிருந்தன. அவைகள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தன. இப்பொழுது கடந்த வாரத்தில் தான் அநேக மான்கள் சுடப்பட்டிருந்தன. அங்கே வேட்டைக்காரர்களும் இருந்தனர். நான் சிவப்பு உடை உடுத்திருந்தேன். அதை எவரும் அறிவர். அதாவது அந்நிலையில் அவைகள் துரிதமாய் ஓடிவிடும். ஆனால் அவைகளோ என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தன. புசிப்பதற்கு அவைகளை காட்டிலும் நல்ல மான்கள் இருக்க முடியாது. அவை ஒரு பெரிய பெண்மானும் முழுவதும் வளர்ந்த 2 பெரிய மான்குட்டிகளுமாயிருந்தன. நானோ, அவை சரியானவைதானே? ஏதோ ஒன்று உனக்கு தெரியுமா? கர்த்தர் அவைகளை உன் கரங்களில் தந்திருக்கிறார் என்றது. ஆனால் சுமார் 1 ஆண்டிற்கு முன்பு நான் முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களோடு இருந்தபோது, சகோதரன் கிளைனுடன் இருந்தபோது, நான் அந்த பெரிய மீனை பிடித்து சாதனை படைத்த போது அவர் எங்களுடன் வந்திருந்தார். அந்த வருடம் மற்ற மனிதருக்காக நான் 19 கடம்பை மான்களை கொன்றேன். சில நேரங்களில் வர்த்தக புருஷர்கள், என் சகோதரரே, இது மன்னியுங்கள், அவர்களில் சிலர் மருத்துவர்களாயிருக்கின்றனர், உங்களுக்கு தெரியும். அவர்களால் நடக்க முடிகிறதில்லை. மற்றும் பருமனாகவும் உங்களுக்கு தெரியும், அநேகர் ஒரு நாற்காலிலேயே அமர்ந்திருப்பர். அவர்கள் பில்லி 1-2 வயதான மானை இறக்கு கொண்டு வாரும், ஒரு பசுவை இறக்கு கொண்டு வாரும், எனக்கு ஒரு ஆண்மான் தேவை, எனக்கு முழு அலமாரி நிறைய மானிறச்சி கொண்டு வாரும் என்கிறார்கள். நல்லது, நான் அப்படியே அங்கு வெளியே போய் மிகவும் மகிழ்ச்சியாய் கடம்பை மான்களையும் மற்றவைகளையும் சுட்டு வீழ்த்தி அவர்களை கொண்டு வருவேன். ஆனால் கர்த்தர் என்னை அவிதம் செய்யக்கூடாது என்று கூறினார். கொலராடோவில் பெய்த உரைப்பணியின் போது அதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவரிடம், கர்த்தாவே, நான் மனிதரை வேட்டைக்காக வழிநடத்தி செல்வேன், ஆனால் மனிதருக்காக நான் விளையாட்டாக எதையுமே இனி கொல்ல மாட்டேன் என்று வாக்களித்தேன். இல்லை, அது மிகவும் அவசர தேவையாயிருந்தால் ஒழிய அப்படி செய்வதில்லை. நான் அதை கை கொள்ள வேண்டும். நான் புறப்படுவதற்கு முதிரை இரவு, பையன்களே, உங்களுக்கு நினைவிருந்தால் நலமாயிருக்கும், அங்கு அந்த வயோதிப சகோதரருக்கு மான் இறைச்சியே இல்லாதிருந்தது. அவருடைய பெயர் என்ன? ஃபார்மர். அவர் வந்து என் கரத்தில் $10 தசமபாகத்தை கொடுத்தார். அவர், சகோதரன் பிரணாம், இது என் தசமபாகம், இதை சபைக்கு கொடுத்து விடுங்கள் என்றார். மேலும் அவர், நீர் எனக்கு மானை வேட்டையாடி கொண்டு வருவீர்களா என்று கேட்டார். ஓ, அந்த 3 மான்களும் நின்றே இருந்தன. நான் என்னுடைய இந்த துப்பாக்கியை என் தோளின் மேல் வைத்திருந்தேன். நான் வெறுமன என்னுடைய தோள்பட்டையை இவ்விதமாய் சரித்தேன். நான் அவைகள் எதை விட்டு தூரமாய் ஓடிப்போக முடியாது, அவைகள் அங்கேயே இருக்கின்றதே என்று நினைத்தேன். நான் துப்பாக்கியால் மிகவும் வேகமாய் சுடுபவன். அவைகள் திரும்பி ஓடுவதற்கு முன்பே அவைகள் 3 நான் சுட்டுவிட முடியும். புரிகின்றதா? நான் துப்பாக்கியையும் வைத்திருந்தேன். நான் அவைகள் அங்கேதான் இருக்கின்றதே என்று எண்ணினேன். நான் வெறுமனே அந்த துப்பாக்கியை சரி செய்தபோது அப்பொழுது நான் அந்த வாக்குத்தத்தை குறித்து சிந்திக்க நேர்ந்தது. நான் என்னால் அதை செய்ய முடியாது, நான் அதை செய்ய மாட்டேன் என்றேன். நான் நான் ஒரு சமயம் ஒரு மனிதன் மற்றவனிடத்தில் கூறினதை நான் நினைவு கூறுகிறேன். தேவன் யோவாபை இல்லை சவுலை உன்னுடைய கைகளில் கொடுத்திருக்கிறார் என்று யோவாப் தாவீதிடத்தில் கூறினான். அதற்கு தாவீதோ, நான் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடுவதை தேவன் தடை செய்வாராக என்று கூறினான். எனவே நான் அதை செய்ய மாட்டேன் என்பதே என்னுடைய வாக்குத்தமாயிருந்தது. நான், அவைகள் இந்த மலையின் உச்சியிலேயே உள்ளன, நான் அவர்களை சுட்டு கீழே உருட்டிவிட்டால் நாம் அவர்களை எளிதாக எடுத்துக் கொள்ள முடியும், மூன்றும் அருமையான மான்களாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறது என்றே எண்ணினேன். நான், இல்லை நான் அதை செய்ய மாட்டேன் என்றேன். இதோ அந்த மான்குட்டிகள், முழுமையாக வளர்ந்த இரண்டு மான்குட்டிகள், ஆண் மற்றும் பெண் மற்றும் ஒரு தாய்மானோடு இந்த விதமாய் நடந்து வந்தன. அவைகள் வந்து நடந்து வந்து சுற்றுமுற்றும் பார்த்தன. பெரிய நல்ல கொழுத்த மான்கள். நான் சற்று நேரம் அங்கே நின்றேன். நான், இந்த விதமாய் நான் சிகப்பு உடையோடு இருக்கும்போது மானின் செயல் வழக்கத்திற்கு மாறாதாயிருக்குமே என்று எண்ணினேன். நான் அவைகளை நான் பயமுறுத்தலாம் என்று எண்ணினேன். நான், நீங்கள் என் கரங்களில் இருக்கின்றீர்களே, நீங்கள் விரும்பினாலும் உங்களால் தூர ஓடிவிட முடியாது, ஆனால் நான் உங்களுக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, போய்விடுங்கள் என்றேன். அவைகள் அப்படியே ஒன்றையொன்று நோக்கி பார்த்தன. அவைகள் தொடர்ந்து வந்தன. அவைகள் உண்மையிலேயே எனக்கு அருகில் வந்து என்னையே நோக்கி பார்த்தன. நல்லது, நான் துப்பாக்கியை தரையின் மேல் வைத்தேன். நான், தாயே உன்னுடைய குட்டிகளை அழைத்துக் கொண்டு காற்றுக்குள் சென்றுவிடு, இங்கு நான் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மற்ற ஜனங்களுக்காக விளையாட்டாக வேட்டையாடி கொல்ல மாட்டேன் என்று நான் வாக்களித்துள்ளேன் என்று கூறினேன். நான், இப்பொழுது நீ உன்னுடைய குட்டிகளை அழைத்துக் கொண்டு காற்றுக்குள் போய்விடு, நானும் கூட அந்த காடுகளை நேசிக்கிறேன், போய்விடுங்களே என்றேன். அவள் என்னை உற்று நோக்கினாள். அவைகள் இரண்டும், அவைகள் மூன்றுமே சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்தன. பின்னர் அவைகள் திரும்பி தூரமாய் நடந்து சென்று பின்னர் மறுபடியும் திரும்பி வந்தன. அப்பொழுது நான் உங்களுக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை என்றேன். நான், காற்றுக்குள்ளே போய்விடுங்கள் என்றேன். நீங்கள் என்னுடைய கரங்களில் இருக்கின்றீர்கள், நீங்கள் தப்பிக்க முடியாது, ஆனால் என்று கூறி, நானோ தேவனுடைய கரங்களில் இருக்கிறேன், ஆயினும் நான் தப்பிக்க முடியவில்லை. அவர் என்னை காட்டிக் கொண்டார், நான் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன், நான் உங்களை விட்டுவிடுகிறேன், போய்விடுங்கள், இது ஒரு நல்ல நேரமாய் உள்ளது, இந்த காடுகளில் மகிழ்ந்திருங்கள், நீங்கள் போய்விடுங்களே என்று கூறினேன். அவைகள் சற்று நேரம் அங்கே நின்றன. அவைகள் என்னுடைய கரங்களில் இருப்பதை தின்னும் அளவிற்கு அவ்வளவு அருகில் நடந்து வந்து பின்னர் திரும்பி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இந்த விதமாய் என்னையும் உற்று நோக்கிவிட்டு நடந்து சென்று விட்டன. நின்று பின்னர் திரும்பி பார்த்துவிட்டு காடுகளுக்குள் நடந்து சென்று விட்டன. நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். அது ஒரு மானுக்கு வழக்கத்திற்கு மாறானதாய் உள்ளதே. இது கர்த்தராகிய இயேசு இங்கிருக்கின்ற காரணத்தினாலா, அவருடைய சமூகம் இங்கிருப்பதினாலா என்று வியந்து நான் யோசித்து பார்த்தேன். அப்பொழுது ஒரு சத்தம் என்னிடம் பேசி, நீ உன்னுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கொண்டா இல்லையா என்றது. நான் அது அவராயிருந்ததை அறிந்திருந்தேன். நான், ஆமாண்டவரே என்றேன். அவர், அவ்வண்ணமே நானும் என்னுடையதை நினைவு கூறுகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அந்த பாரம் நீங்கி போயிற்று. கிறிஸ்தவ நண்பர்களே, அது முதற் கொண்டு அது மீண்டுமாய் வரவே இல்லை. அது கடந்த அக்டோபர் மாதமாயிருந்தது. நான் ஒரு வித்தியாசமான நபராயிருந்து வருகிறேன். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை தேவனிடம் காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனிடம் எதை கூறினாலும் நீங்கள் அதை விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். தேவன் செவி கொடுத்து ஜபத்திற்கு பதிலளிப்பார். சற்று நேரம் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இன்றிரவு நீங்கள் உங்களை எல்லா விசுவாசத்தினின்றும் வேறுபடுத்திக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சித்தமுள்ளவர்களாய் இருக்கின்றீர்களா? நீங்கள் அப்படி செய்தால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இந்த காரியங்களை அவர் செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அதை செய்கிறதை நாம் காண்கிறோம். நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, தேவனே, இன்றிரவு நான் உமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறேன். நீர் வாக்களித்துள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறேன். அதாவது, நான் இனி ஒருபோதும் சந்தேகப்படவே மாட்டேன் என்று கூறுவீர்களா? எங்கள் பரலோக பிதாவே, நீர் இந்த சம்பவம் உண்மை என்பதை அறிவீர். இது நான்காம் முறையாயிருந்தது. பின்னர் ஐந்தாம் முறை என்னுடைய சொந்த வெளியேறப்பட்ட மனைவிக்கு அப்படியே நீர் கூறின விதமாகவே கடந்த வாரம் மருத்துவர் அந்த வாக்கு மூலத்தை எழுதி கொடுத்தபோது அந்த பெரிய கட்டியானது அவருடைய கரம் அவளை தொடும் முன்பே மறைந்து போய்விட்டது என்று எழுதி கொடுத்தார். இப்பொழுதும் பிதாவே, இந்த ஜனங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது என்பதை நான் உணர்கிறேன். நான் விரைவில் போய்விட வேண்டும் என்பதை நான் அறிவேன். கர்த்தாவே, என்னை என் சகோதரர்களிடத்தில் நேர்மையாயும் உத்தமமாயும் இருக்கும்படி செய்யும். உம்முடைய ஜனங்களிடத்தில் நேர்மையாயும் உத்தமமாயும் இருக்கும்படி செய்யும் என்றே நான் ஜெபிக்கிறேன். நான் அவர்களிடம் அவ்விதமாக இருக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது நான் உம்மோடு அவ்வாறு இருப்பேன் என்று நான் கருதுவதில்லை. கர்த்தாவே, ஏனென்றால் உம்மை குறித்து நான் சாட்சி பகர விரும்புகிறேன். இன்றிரவு நீர் வார்த்தை எங்களுக்குள் அதிகமாக ஜீவிக்கும்படி அனுமதிக்க வேண்டும் என்றும் நீர் எங்கள் எல்லோருக்கும் விசுவாசத்தை அருள வேண்டும் என்றும் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த சிறிய வரத்தின் மூலமாய் ஒரு வரம் என்பது ஏதோ ஒன்றை நீர் ஜனங்களின் கைகளில் அளித்து அவர்கள் போய் அதை தங்கள் வழியில் உபயோகிப்பதாக ஜனங்கள் சில நேரங்களில் கருதுகிறார்கள். பிதாவே, ஒரு வரம் என்பது அதுவல்ல. ஒரு வரம் என்பது தங்களையே வழியிலிருந்து அகற்றி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யும்படி அனுமதிப்பதே ஆகும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்களாக. கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் எங்களையே வழியிலிருந்து விலக்கிக் கொள்வோமாக. மகத்தான பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்கள் மூலமாய் கிரியை செய்வாராக. இன்றிரவு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களை காண்போமாக. கர்த்தாவே, இன்றிரவு நான் குறிப்பிட்டுக் கூறின ஒன்று அந்த ஒன்று எனவெனில், அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு முன்பாக இறங்கி வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு இருதயத்தின் அந்தரங்கத்தை அறிந்தார். அது தேவராகவே இருந்தது. அவர் மாம்சமாக்கப்பட்ட போது எங்கள் மத்தியிலே வாசமானார். அவர் இருதயத்தின் ரகசியத்தை அறிந்திருந்தார். வேதம் தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது என்று கூறுகிறது. அந்த விதமாகத்தான் அவர் தேவன் என்பதை சீஷர்கள் அறிந்திருந்தனர். இப்பொழுது பிதாவே, இன்றிரவு நீர் வந்து எங்களுடைய எளிய தாழ்மையான கூடாரங்களை உமக்கே பிரதிஷ்டை செய்யப்பட நீர் இன்னமும் வார்த்தையாக இருக்கிறீர் என்றும் உம்முடைய ஆவியை தாவே இன்றிரவு எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினீர் என்றும் நீர் எங்களை விசுவாசிக்கும்படி செய்வீராக. அப்பொழுது நாங்கள் எல்லா அவிசுவாசத்தினின்றும் வேறுபிரித்துக் கொண்டு உம்மையே பின்பற்றுவோம். இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களுடன் பேசுவீராக. ஆமேன். மகத்தான பரலோகத்தின் தேவனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஓ கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்திற்கென்றே எங்களை உபயோகப்படுத்தும். நாங்கள் இந்த உற்சாகமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலம் அசைவாரி இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். தைரியமாயிருங்கள், அவருடைய வருகையின் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்றிரவு நாம் ஜபாட்டை குழுக்களை உடவலாயிருக்கிறோம். எத்தனை பேர் இங்கே ஜபாட்டைகளை வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் பகுத்தறிதலை அருள்வாரானால் அந்த குழுவினூடாக சென்று அத்தனை பேருக்கும் அதை செய்வது எனக்கு கடினமாக இருக்கும். ஆனால் நான் சற்று நேரம் எடுத்துக்கொண்டு இதை கூறுகிறேன். இங்கே எத்தனை பேர் ஜெப அட்டைகள் இல்லாமல் இருந்து தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது தேவராகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நான் உங்கள் சகோதரன். இயேசு உங்கள் இரட்சகர். தேவன் நம்முடைய பிதா. நாம் ஜனங்கள். நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் வியாதியஸ்தருக்காக ஜபிக்கும்படி ஜப வரிசையை தொடங்கும் முன்னே, இன்றிரவு வியாதியஸ்தருக்காக ஜபிக்கிற ஒரு மனிதன் இங்கே மேடையில் மீது இருக்கிறார். அங்கே வியாதியஸ்தருக்காக ஜபிக்கும் ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். நான் ஒருவர் மட்டுமே வியாதியஸ்தருக்காக ஜபிக்கிறவனா இருக்கிறேன் என்ற அபிப்பிராயத்தை நான் உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்பவில்லை. புரிகின்றதா? தேவன் அவர் என்னை உபயோகிக்க வேண்டும் என்பதில்லை. அவர் அப்படியே உங்களை அல்லது யாரையாவது உபயோகிக்கக்கூடும். காரியம் என்னவெனில், அவர் என்ன கூறினாரோ அது சத்தியம் என்று விசுவாசிப்பதேயாகும். ஆனால் இப்பொழுது நான் இதை கூறியிருக்கின்றபடியால் கூறப்பட்டதை உறுதிப்படுத்துவதற்கென்றே நாம் நம்முடைய தலைகளை அப்படியே உருவிராடி வணங்குவோமாக. ஜெபித்துக் கொண்டிருக்கிற நீங்கள், வியாதியாயிருந்து ஜெப அட்டைகளை பெறாமல் இருக்கின்ற நீங்கள் இந்த விதமாய் கூறி ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவனை எழுப்புவார் என்று வேதம் கூறுகிறதை நான் அறிவேன். அதில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும் கூட கூறப்பட்டுள்ளது. அவர் மாறாதவராய் இருப்பாரானால் நல்லது. அப்பொழுது அவர் செய்த அதே செயல்களை செய்ய வேண்டியதாயிருக்கும். ஆகையால் மீண்டும் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று வேதம் கூறியுள்ளது. வார்த்தையானது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரில் மாம்சமாக்கப்பட்ட போது அது சரியாக தேவன் தம்முடைய குமாரனின் மூலமாய் அதை செய்ததாகும் என்பதை நாம் அறிவோம். இயேசு பரிசுத்த யோவான் 14 அதிகாரத்தில் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று கூறினார். இப்பொழுது அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று எபிரேயர் புத்தகத்திலும் கூட வேதம் உரைக்கிறது. அதை நாம் அனைவரும் விசுவாசிக்கின்றோமா? நிச்சயமாக அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராயிருக்கிறார். இப்பொழுது அவர் நான் அல்ல, அவர் பிரதான ஆசாரியராயிருக்கிறார், வேறெந்த மனிதனும் அல்ல, அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராயிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் உணர்ந்து அடியெடுத்து வைக்க ஆயத்தமாகி அப்படியே உங்களையும் உங்கள் எல்லா அவிசுவாசத்தையும் அகற்றிவிட்டு, மகத்தான பிரதான ஆசாரியரே நான் உம்மை தொடட்டும் என்று கூறுவீர்களானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவர் பிரதான ஆசாரியராய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருப்பாரானால் அப்பொழுது அவர் செய்தது போன்றே அவர் கிரியை செய்வார். ஏனென்றால் அவர் மாறாதவராயிருக்கிறார். இங்கே அவர் பூமியின் மேல் காணக்கூடியவராயிருந்தபோது ஒரு சமயம் ஒரு ஸ்திரீ அவரை தன்னுடைய கரத்தினால் தொட்டாள். அவர் அந்த தொடுதலை உணர்ந்து திரும்பி, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அவர்கள் அனைவருமே அதை மறுதளித்தனர். ஆனால் அவர் நினைவுகளை வகையறுத்தார். அவர் அந்த ஸ்திரீயை கண்டுபிடித்து அவளோடு இருந்த கோளாறு என்னவென்பதையும் அவளுடைய விசுவாசமே அவளுக்கு சுகமாக்கிறது என்றும் அவளிடம் கூறினார். இப்பொழுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஒருகால் அந்த ஸ்திரீக்கு ஒரு ஜபட்டை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் விசுவாசத்தை உடவளாயிருந்தால் அதுவே அவ்வளவுதான் தேவையாயிருந்தது. விசுவாசமாயிருங்கள், மகத்தான வைத்தியரை தொடுங்கள். ஒரு தெய்வீக வரத்தினால் நான் என்னை அப்படியே வழியிலிருந்து விலக்கிக் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்யும்படி அனுமதிப்பேனாக. அதுதான் ஒரு வரம். வெறுமன கற்பனை அல்ல. அது கற்பனை என்றால் அது கிரியை செய்யாது, அது உண்மையானால் அது கிரியை செய்யும். அதைத்தான் இயேசு, நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, என்னில் வாசமாயிருக்கிற பிதாவே அதை செய்கிறார் என்றார். எனவே அது நானாயிருக்க முடியாது. அவர் தேவகுமாரனாயிருந்தார், நானோ அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியாயிருக்கிறேன். அப்படியே விசுவாசியுங்கள், நெருக்காதீர்கள். வெறுமன விசுவாசித்து கர்த்தராகிய இயேசுவே நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடட்டும் என்று கூறுங்கள். வெறுமன எளிமையாய் ஜெபியுங்கள். அப்படியே தொடர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கேயே இருந்து அப்படியே ஜெபித்து விசுவாசமாயிருங்கள். அப்படியே விசுவாசியுங்கள், அவசரப்படாதீர்கள், நெருக்க முயற்சிக்காதீர்கள், வெறுமன விசுவாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கின்றீர்களா? உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? நடந்தவைகள் எல்லாவற்றையும் அப்படியே மறந்துவிடுங்கள். இயேசு இதை வாக்களித்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது வழக்கத்திற்கு மாறானது என்பதை நான் அறிவேன். ஆனால் இயேசு அதை வாக்களித்தார். இப்பொழுது நீங்கள் விரும்பினால் சற்று நேரம் பயபக்தியோடு இருங்கள். பின்னர் நாம் ஜப வரிசையை துவங்குவோம். அவர் இதை செய்வார் என்று நான் கூறவில்லை, அவர் செய்யலாம். தேவனுடைய கிருபையினால் நான் என்னுடைய சுய சிந்தனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கருதுகிறேன். ஒருகால் அவர், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்த உணர்ந்தால் அப்படியே இந்த வழியாக நோக்கி பார்த்து ஜபத்தில் இருங்கள். பேதுருவும் யோவானும் என்னை நோக்கி பார் என்று கூறாமல் எங்களை நோக்கி பார் என்று கூறினது போலவே சரியாக கூறினால் அதை குறிப்பிட்டு கூறாமல் அவர்கள் என்ன கூறிக்கொண்டிருந்தார்கள் என்பதை கவனித்து கேட்க வேண்டும் என்பதே. இப்பொழுது நீங்கள் கூட்டத்தில் இருக்கின்றீர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் மாற்றின் பயன்களை தவிர இங்கு வேறு யாரையுமே எனக்கு தெரியாது. இங்கு வண்ண கண்ணாடி அணிந்திருப்பதோடு அமர்ந்திருப்பது சகோதரன் டால்டன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அங்கே நான் அவர்களை விட்டுவிட்டு நான் அறியாத ஜனங்களிடம் கவனம் செலுத்த முயற்சிப்பேன். நல்லது. இப்பொழுது மல்கியா நான்கின்படி இந்நாளுக்கு முன்னரைக்கப்பட்டிருக்கிற வேதவாக்கியமான இந்நாளின் வாக்குத்தத்தத்தை நீங்கள் காணும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வல்லமையுடன் வருவாராக. அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஏதோ ஒன்று அதை செய்ய வேண்டும். தேவர் அதை வாக்களித்திருக்கிறார். இங்கு ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறாள். அவள் நாளை தன்னுடைய பாதையில் மருத்துவமனைக்கு செல்லவிருக்கிறாள். அவள் விபத்திற்குள்ளாக, வாகன விபத்திற்குள்ளாக இருக்கிறாள். அவள் தானே தொல்லைக்குள்ளாக உள்பகுதியில் தொல்லைகளோடும் மோசமான கரத்தோடும் இருக்கிறாள். உனக்கு ஒரு ஸ்திரியே, உன்னிடம் ஜபாட்டை இருக்கிறதா? உன்னிடம் இல்லை. நான் உனக்கு முற்றிலும் ஒரு அந்நியனாயிருக்கிறேனா? நான் உன்னை அறியேன். நாம் ஒருவரை ஒருவர் அறியோம் இல்லையாமா? நான் பிரசங்கித்ததை நீ கேட்டிருக்கிறாய், ஆனால் எனக்கு உன்னை குறித்து ஒன்றையுமே தெரியாது என்று உனக்கு தெரியும். இந்த காரியங்கள் உண்மைதானா? அது உண்மை என்றால் உன்னுடைய கரத்தை உயர்த்து, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சரி ஐயா, விசுவாசமாக இருங்கள். நீர் மருத்துவமனைக்கு போக வேண்டியதில்லை, உம்முடைய தொல்லை நீங்கிவிட்டது. அந்த ஸ்திரீ எதை தொட்டாள்? அவளுக்கு பின்னே ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களால் அந்த ஒளியை காண முடியவில்லையா? அந்த சொகுசாபின் நிறமுள்ள ஒளி நகர்ந்து செல்வதை பாருங்கள். அவளுக்கு பின்னால் மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ ஒன்றை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அது மருத்துவமனையில் உள்ள ஒரு சகோதரன். தேவன் உங்களுடைய சகோதரனை சுகப்படுத்துவார் என்றும், அவருக்கு மீண்டும் அவருடைய சுயபுத்தியையும் மற்றும் எல்லாவற்றையும் தருவார் என்றும், அவரை சரிபடுத்துவார் என்றும் நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் அதை விசுவாசிக்கிறீரா? நான் உமக்கு ஒரு அந்நியர். சரியா, விசுவாசியுங்கள். சரி, அவர் எதை தொட்டார்? இதோ அதற்கு பின்னே இங்கு ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறாள். அவள் அந்த ஒளியை பாருங்கள், உங்களால் அதை காண முடியவில்லையா? இதோ பாருங்கள், பாருங்கள், ஒவ்வொருவரும் பாருங்கள், இங்கு பாருங்கள். ஒருவிதமான சொகுசாவி நிறம் போன்று காணப்படுகிற வட்டம், அதற்கு கீழே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் இங்கிருக்கிறாள். அவள் யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அது பேரனுக்கும் கொள்ளு பேரனுமான இரண்டு பிள்ளைகள். அந்த ஸ்திரீ இங்கிருந்து வரவில்லை, அவள் கலிபோர்னியாவிலிருந்து வந்திருக்கிறாள். அவள் இங்கு ஜெப வேண்டுகோளோடு வந்திருக்கிறாள். அவளோடு கூட யாரோ ஒருவள் இருக்கிறாள். அது அவளுடைய சகோதரி. அவள் சிகப்பூடை அணிந்து பின்னால் அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு காக்காய் விழிப்பு உள்ளது, அது உண்மை. அவள் கலிபோர்னியாவிலிருந்து வந்திருக்கிறாள். நீ அவளை உன்னோடு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாய். உன்னுடைய பெயர் மேரி. நீ உன்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறாய். இந்த காரியங்கள் உண்மைதானா? அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை அசைத்து காட்டு. நீ உன்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நீ கேட்டிருக்கிறதை பெற்றுக் கொள்ள முடியும். இப்பொழுது நான் அவர்களை அறிவேனா என்று யாராகிலும் அந்த ஜனங்களை கேட்க விரும்பினால், ஸ்ரீயே, நீ ஜெபத்தை வைத்திருக்கிறாயா? நீ வைத்தில்லையா? உனக்கு அது தேவையில்லை. இதோ இங்கு ஒரு மனிதன் இங்கு பின்னால் வரிசையின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தன்னுடைய முழங்கால்களில் தொல்லை உண்டாயிருக்கிறது. தேவன் அந்த முழங்கால்களை சுகப்படுத்துவார் என்று அவர் விசுவாசித்தால் அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பதை குறித்து அவர் பெற்றுக் கொள்ளலாம். நீ அதை விசுவாசிக்கிறீரா? சரி ஐயா, உம்முடைய மூட்டுத் தொல்லை முற்று பெற்றுவிட்டது. உம்மிடத்தில் ஜபாட்டை உண்டா? நீ ஜபாட்டை வைத்திருக்கவில்லையா? உமக்கு அது தேவையில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்று ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறார். அவளுக்கு பெண்களுக்குள்ள கோளாறு உள்ளது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், அந்த அம்மாள். ஓஹோ, என்ன, அவள் அதை இழக்கப் போகின்றாள். ஒரு சிகப்பு மேலங்கி அணிந்திருக்கிறாள். அவளுடைய பெயர் திருமதி டெய்லி. உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள் திருமதி டெய்லி. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். எனக்கு அந்த ஸ்திரீயை தெரியுமா என்று கேட்டு பாருங்கள். நான் அவளை என் ஜீவியத்தில் கண்டதே இல்லை. பரலோக பிதா அதை அறிவார். நீர் அவளை, அவளுடைய பெயரை எப்படி அழைத்தீர் என்று கேட்கிறீர்கள். நல்லது. இயேசு, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். அது உண்மைதானா? இப்பொழுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அல்லவா? அது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இயேசு என்ன கூறினார்? இது சம்பவிக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் தோன்றுவதற்கு முன்பு தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாகிய ஆபிரகாமுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் அளிக்கப்பட்ட கடைசி அடையாளம் அதுவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது சரியா? தேவன் ஆபிரகாமுக்கு பிரயாணத்தினூடாக அடையாளங்களை கொடுத்திருந்தார். அப்படியே அவர் சபைக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அதை செய்தபோது அவர் அவிசுவாசமாயிருந்த புரஜாதிகளை அழித்து போட்டார். பின்னர் எதிர்பார்த்திருந்த குமாரன், காத்திருந்த குமாரன் ஈசாக்கு தோன்றினான். இந்த ஊழியம் விரைவில் முடிவு பெறும். எதிர்பார்க்கப்பட்ட குமாரன் தாமே பிரதேசமாவார். சபையானது லூத்தர் மூலமாக நீதிமானாக்கப்படுவதிலும், வெஸ்லியர்களின் மூலமாக பரிசுத்தமாகுதலிலும், பெந்தேகோஸ்துக்கள் மூலமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளும் வந்திருக்கிறது. இப்பொழுது தலைக்கல் ஊழியத்தில் முடிவு பெறுகிறது. எல்லா வகையான நேரத்திலுமே அந்த பரிபூரணத்துக்குள்ளாக செல்கிறது. எதிர்மறையான நிழல் நேர்மறையானது. பின்னர் என்றோ ஒரு நாள் இயேசுவானவர் தம்முடைய சபையை, விசுவாசிக்கிறவர்களை வந்தெடுத்துக் கொள்வார். இன்றிரவு உங்களை அவ்விசுவாசத்திலிருந்து வேறுபடுத்திக் கொண்டு விசுவாசியுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? இப்பொழுது ஜபாட்டைகளை வைத்திருப்பவர்கள், கடந்த இரவு நான் 25 வரை ஜபம் செய்து விட்டேன் என்று நான் நம்புகிறேன். அது சரியா? அந்த விதமாகத்தான் அது குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எண் 1 25, இப்பொழுது 26, 27, 28, 30 இங்கே வரிசைப்படுத்துங்கள். ஜெபாட்டை 1 இந்த பக்கமாக இங்கே வரிசையில் நில்லுங்கள். இப்பொழுது நீங்கள் அது செய்வீர்களா? இப்பொழுது நாம் ஜெபாட்டைகள் இல்லாதவர்களிடம் பகுத்தறிதல் வரிசையை வைத்திருக்கிறோம். எனவே ஜனங்கள் நான் அவர்களுடைய ஜெபாட்டைகளில் எழுதப்பட்டிருந்ததையே படித்துக் கொண்டிருந்தேன் என்று கூறுகிறார்கள். அந்த ஜனங்களுக்கு ஜெபாட்டைகளே இல்லாதிருந்தது. அவர்கள் வெறுமன அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தனர். இப்பொழுது அது அப்படியே நடக்கிறது. அரை மணி நேரம் அல்லது அதற்கும் அதிகமாக காரியங்கள் சம்பவித்ததை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? ஆனால் நீங்கள் பாருங்கள், நானும் சிறிது வளத்தை சேமித்து வைக்க வேண்டும். எனக்கு தென்பகுதி முழுவதும் 40 அதிகமான கூட்டங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் உங்கள் ஜெபாட்டைகளோடு இந்த பக்கமாக வாருங்கள், இந்த பக்கத்தில் வாருங்கள். ஏ ஜெபாட்டைகளோடு உள்ளவர்கள் அனைவரும் இந்த பக்கமாக இங்கே வாருங்கள். ஏ ஜெபாட்டைகள், இப்பொழுது மற்றவர்களாகிய நாம் நம்பிடுவா என்னும் பாடலை நாம் தேவரிடத்தில் பாடுவோம். நீங்கள் பாடுவீர்களா? நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து, அவ்வளவுதான், எதை விசுவாசிப்பாய்? அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், நம்பிடுவாய். யாவும் கைகூடிடும், நம்பிடுவாய், நம்பிடுவாய். கத்தாவே, கத்தாவே, ஒரு கால் நார் அங்கிருந்து துவங்கினால் அது நன்றாயிருக்கும் அல்லவா? நாம் வியாதியஸ்தருக்காக ஜபிக்க அங்கிருந்து செல்ல முடியுமா? வியாதியஸ்தருக்காக ஜபிக்க இங்கிருந்து செல்லலாமா? நம்மால் முடியும் என்பதை போன்றே காணப்படுகிறது. இந்த ஜனங்கள் சுகமடைவதில் எத்தனை பேர் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது பாருங்கள், சுகமளித்தல் தேவனை சார்ந்தது, அது சரியா? இப்பொழுது இன்றிரவு இயேசுவானவர் இங்கே நின்றிருப்பாரானால் அவர் எனக்களித்ததான இந்த சூட்டுணியோடு, இந்த சூட்டுணியை அணிந்து கொண்டு நின்றிருந்தால், நீங்களோ கர்த்தாவே நீர் என்னை சுகப்படுத்தும் என்று கூறினால், அவரோ நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் என்று கூறுவார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமானோம், அது சரியா? பாருங்கள், அவர் அது ஏற்கனவே செய்திருக்கிறார். அது கடந்த காலமாய் உள்ளது. நீங்கள் கர்த்தாவே என்னை ரட்சிக்கும் என்று கூறுகின்றீர்கள், அவர் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். நீங்கள் எவ்வளவுதான் அழுதாலும் அல்லது ஜெபித்தாலும் இருக்கை மேல் அடித்தாலும் நீங்கள் விசுவாசித்து அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளும் வரையில் அது உங்களை ரட்சிக்காது, அது சரியா? இதுவும் அதே காரியம்தான். நான் ஜனங்களை சுகப்படுத்துகிறதில்லை, நான் ஜனங்களை சுகப்படுத்த முடியாது. ஆனால் அவர் நேற்று நின்றும் என்றும் மாறாதவராயிருப்பாரானால் அவர் என்ன செய்வார்? இப்பொழுது அவர் என்ன செய்தாரோ அதை அப்படியே அவர் செய்வார். ஏனென்றால் அதைத்தான் அவர் இந்நாளுக்கென வாக்களித்தார், அதைத்தான் அவர் வாக்களித்தார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அவர் அதை வாக்களித்துள்ளார். ஆமையா, அவர் வேதவாக்கிய முழுவதிலும் அதை வாக்களித்துள்ளார். நீங்கள் 7 சபை காலங்கள் மற்ற உள்நடக்கங்களை எல்லாம் கேட்கின்றீர்கள். அவைகளில் அந்த காரியங்கள் வேதவாக்கியத்தினால் அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டதை காண்கின்றீர்கள். இப்பொழுது இந்த ஜப வரிசையில் நிற்கின்ற நீங்கள் அந்த பகுத்தறிவின் வரிசைக்கு வாருங்கள். இயேசு ஒரு தரிசனத்தை கண்டு அவர் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் என்றார். அது பெலன், அது சரியா? தரிசனங்கள், நீங்கள் வேறொரு உலகத்தில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது அவர் இங்கிருக்கிறார், அவரைத்தான் நீங்கள் தொட்டீர்கள், புரிகின்றதா? இப்பொழுது இங்கு அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மட்டுமே அது அடையாளம் காட்டுகிறது. இப்பொழுது நாங்கள் இந்த வரிசையினூடாக வந்து நான் உங்கள் மீது கரத்தை வைத்து ஜெபிக்க நீங்கள் உங்களுடைய இருக்கையில் திரும்பி சென்று அமர்வீர்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கின்றீர்கள்? இங்கே நான் உங்களுக்காக ஜெபித்தால், உங்கள் மீது கரங்களை வைத்தால், அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமடைவீர்கள் என்று விசுவாசிக்கின்றீர்களா? இங்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அவரால் அதை அப்படியே செய்து கொண்டு போக முடியும். நீங்கள் அந்த வரிசையை விட்டு விலகி வேறு யாருக்காவது இடமளிக்க விரும்பினால் ஏன், நாம் அதை செய்யலாம். பாருங்கள், அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கு இருக்கிறார், புரிகின்றதா? அதுவல்ல, அது உங்களுடைய கருத்தை பொறுத்தது. அது உங்களை இன்னும் அதிகமாக விசுவாசிக்க செய்யுமானால் நலமாயிருக்கும். ஆனால் அநேக ஜனங்கள் அவர்கள் மேல் கரங்களை வையுங்கள் என்று கற்பிக்கப்பட்டுள்ளனர். வேதம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று கூறியுள்ளது. நல்லது, இப்பொழுது அதைத்தான் அவர் செய்தார். தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார், அதை உங்களிடத்திற்கு அனுப்பி அதை உறுதிப்படுத்தினார், அது அவர்களை குணமாக்கினது. புறஜாதியார் கூறினதோ, யூதன் நீர் வந்து என் குமாரத்தியின் மீது கைகளை வெய்யும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்றான். ஆனால் ரோமனோ, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்றான். அதைத்தான் நீங்கள் விசுவாசிக்கும்படி செய்ய நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஆனால் உங்கள் மீது கரங்கள் வைக்கப்பட்டு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது நாங்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கையில் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு ஜெபத்தில் சேர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுது நான் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் இங்கு நின்று கொண்டிருக்கிறீர் என்று அவர்கள் அறிந்துள்ளனர். நீர் ஜனங்களின் மத்தியில் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிவர். இன்றிரவு இந்த ஜனங்கள் இந்த மேடையின் மேல் கடந்து செல்லும் போது அவர்கள் வெறுமன உம்முடைய ஊழியக்காரனான என்னருகில் வருவதாகவோ அல்லது இங்கே உம்முடைய ஊழியக்காரனாய் அமர்ந்திருக்கும் இந்த மற்ற ஊழியக்காரர்களுக்கு அருகில் வருவதாகவோ வராமல் இருப்பார்களாக. அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திற்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன வியாதி அத்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று தேவன் கூறின ஒரு வாக்குத்தத்தின் கீழ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் உணர்வார்களாக. அவர் அதை வாக்களித்தார். விசுவாசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுகிறான் என்று அவர் வாக்களித்தார். சுகமடைத்தலில் விசுவாசம் கொள்கிற ஒவ்வொருவனும் சுகமடைகிறான். பிதாவே, இப்பொழுதே எங்களுடைய அவிசுவாசத்துக்கு உதவி செய்யும். நீர் இங்கு இருக்கிறீர் என்று எங்களுக்கு காண்பிக்க வேத பிரகாரமாக நீர் உண்மை இன்றிரவு இங்கே அடையாளம் காட்டியிருக்கின்றீர். இப்பொழுது இந்த மேடையை கடந்து செல்லும் ஒவ்வொரு நபரும் அல்லது இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனை முடிவடையும் போது பலவீனமுள்ள நபராய் ஒருவரும் எங்கள் மத்தியில் இராதபடி செய்யும். மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் வந்து எங்கள் ஒவ்வொருவரையும், கர்த்தாவே இந்த எல்லா ஊழியக்காரர்களையும் நூற்றுக்கணக்கில் இங்கு அமர்ந்திருக்கும் இந்த உம்முடைய ஊழியக்காரர் அனைவரையும் அபிஷேகிப்பீராக. பிதாவே, நாங்கள் உம்முடைய திவ்ய சமூகத்தில் இருக்கையில் எங்கள் ஒவ்வொருவருடைய ஜபங்களும் உம்மட்டை செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்கள் இந்த மேடையை கடந்து செல்லும் போது இன்றிரவு இது அவர்களுடைய சுகமளிக்கும் இரவாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்களாக. அவர்களால் அதை விசுவாசிக்க முடிந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது ஜனங்கள் கடந்து வருகையில் நான் அவர்களுடைய சுகத்திற்காக ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்துக் கொண்டிருக்கையில் ஒவ்வொருவரும் ஜபத்தில் சரித்திருக்கும்படி நான் விரும்புகிறேன். வாருங்கள் ஐயா, நான் இந்த என் சகோதரனுக்காக ஜபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைவாராக. நான் இந்த என் சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைவாராக. நான் என் சகோதரிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆமேன். நான் என்னுடைய சகோதரிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகத்திற்காக ஜெபிக்கிறேன். நான் என்னுடைய சகோதரிக்காக அவளுடைய சுகத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நான் என்னுடைய சகோதரிக்காக அவளுடைய சுகத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நான் என்னுடைய சகோதரனுக்காக அவருடைய சுகத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நான் என்னுடைய சகோதரிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சுகத்திற்காக ஜெபிக்கிறேன். நான் என்னுடைய சகோதரனுக்காக அவருடைய சுகத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நான் என்னுடைய சகோதரனுக்காக இயேசுவின் நாமத்தில் நீர் அவனை சுகப்படுத்தும் என்று ஜெபிக்கிறேன். நான் எங்களுடைய சகோதரன் மேல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சுகத்திற்காக கரங்களை வைக்கிறேன். நான் இந்த சகோதரன் மீது என்னுடைய கரங்களை இயேசுவின் நாமத்தில் அவருடைய சுகத்திற்காக வைக்கிறேன். இந்த சகோதரன் மீது என்னுடைய கரங்கள் வைக்கப்பட்டிருப்பதோடு இப்பொழுது அவர் இங்கே உம்முடைய அபிஷேகத்தின் திவ்ய சமூகத்தில் இருக்கையில் நான் அவருடைய சுகத்திற்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, இந்த என்னுடைய சகோதரியை சுகப்படுத்தும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் சுகமடைவாராக. இதுபோலவே பிதாவே, இங்கே நான் என்னுடைய கரங்களை என்னுடைய சகோதரன் மீது வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர் சுகமடைவாராக. பிதாவாகிய தேவரே, நான் என்னுடைய சகோதரியின் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரங்களை வைக்கிறேன். கர்த்தா இயேசுவின் நாமத்தில் அவள் சுகமடைவாளாக. எங்கள் பிதாவே, நான் இந்த சகோதரன் மீது கரங்களை வைத்து அவருடைய சுகத்திற்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். நான் என்னுடைய சகோதரன் மீது கரங்களை வைத்து அவருடைய சுகத்திற்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். எங்கள் பரலோக பிதாவே, நான் என்னுடைய சகோதரன் மீது கரங்களை வைத்து நான் அவருடைய சுகத்திற்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்திரவு கர்த்தாவே, நீர் கூட்டி சேர்த்திருக்கிற சபையின் ஜபத்தோடு அவருடைய ஜபத்தோடு என்னுடைய ஜபத்தை ஒன்றுபடுத்தும். என்னுடைய கரங்கள் அவர் மேலிருக்க தேவகுமாரனில் என்னுடைய விசுவாசம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட நான் அவருடைய சுகத்திற்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். இப்பொழுது இங்கே நாம் சக்கர நாற்காலியில் உள்ள சிலருக்காக ஜபிக்க வேண்டியுள்ளது. ஒருமுறை இயேசு, நான் உங்களுக்கு என்ன செய்துள்ளேன் என்பதை நீங்கள் அறியீர்களா என்றார். தேவன் என்ன செய்யும்படி கட்டளையிட்டாரோ அதையே நான் செய்துள்ளேன். இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து ஜபம் செய்வோமாக. உங்களுடைய சிந்தனை தேவன் மேலிருக்கையில் நீங்கள் ஜபத்தில் இருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இப்பொழுதே விசுவாசியுங்கள், எங்களோடு விசுவாசியுங்கள். இங்கு வியாயா இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை ஜப அட்டை இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது நாளை இரவு 6:30 அல்லது 7 மணிக்கு நாங்கள் மீண்டுமாக ஜெப அட்டைகளை விநியோகித்துக் கொண்டிருப்போம். அந்த விதமாகவே 6:30 அல்லது 7 மணிக்கு. எனவே நமக்கு நாளை இரவு மீண்டுமாக ஜெப வரிசை உண்டு. நான் ஜெப வரிசையின் காரணமாக இன்றிரவு உங்களை அதிக நேரம் வைத்துக் கொண்டதற்காக நான் வருந்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை மீண்டுமாய் வணங்குவோமாக. பிதாவே, நாங்கள் ஜபிக்கையில் நாங்கள் எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்த ஒவ்வொரு மனிதனையும் மன்னிக்கிறோம். உம்மை போன்று இல்லாத ஏதோ ஒன்று எங்களில் காணப்படுமானால் கர்த்தாவே எங்களை மன்னியும். ஏனென்றால் சகல மனுஷராலும் வாசிக்கப்படும் எழுதப்பட்ட தேவனுடைய நிருபங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கையிலே உமது சமூகம் உம்மை எங்களோடு ஒன்றுபடுத்துவதைக் கண்டோம். ஜனங்கள் இந்த மேடையண்டை நடந்து சென்று தங்களுடைய விசுவாசத்தை குறித்து சாட்சி பகர்கின்றனர். பிதாவே, நாங்கள் அவர்கள் மீது கரங்களை வைத்திருக்கிறோம். எங்களில் ஒருவர் மட்டுமே என்று இல்லாமல் நாங்கள் யாவருமே ஒன்று சேர்ந்து ஜபத்தில் இருக்கிறோம். நீர் அவர்களுடைய சரீரங்களை சுகப்படுத்துவீர் என்று விசுவாசித்து நாங்கள் அவர்கள் மீது கரங்களை வைத்துள்ளோம். நீர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வதுவோ அதை நான் செய்வேன் என்று நீர் கூறினீர். தேவகுமாரனாகிய இயேசுவே, கர்த்தாவே, அதுவே உம்முடைய வாக்குத்தத்தமாயிருந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணினவர் தாமே. இன்றிரவு இங்கே தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தம்மை அடையாளம் காண்பித்தார். எனவே வியாதியஸ்து மேல் கைகளை வைக்கும் உடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது செய்யப்படுவதாக. அது எழுதப்பட்டிருக்கிறது, அது செய்யப்படுவதாக. இன்றிரவு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையானது வெளிப்பட்டு இங்குள்ள ஒவ்வொரு நபரையும் அவிசுவாசத்திலிருந்து பிரித்தெடுப்பதாக. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற வார்த்தையான இயேசு கிறிஸ்துவின் சமூகம் இன்றிரவு அது ஒவ்வொரு இருதயத்திலும் முதன்மை ஸ்தானம் வகிப்பதாக. நாங்கள் சாத்தானையும் அவருடைய எல்லா அந்தகார சக்திகளையும் அவருடைய எல்லா அவிசுவாச வல்லமைகளையும் கடிந்து கொள்கிறோம். சாத்தானே, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விரோதமாக கொடியேற்றியிருக்கிறார். நீ ஒரு தோற்கடிக்கப்பட்ட நபர். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலேயே உன்னை தோற்கடித்து விட்டார். அவர் 3ஆம் நாளிலே மரணம், நரகம், கல்லறை இவைகளின் மீது வெற்றி சிறந்து உயிரோடு இருந்தார். அவர் உன்னதத்துக்கு ஏறி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். இன்றிரவு அவர் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், இதோ உலகத்தின் முடிவு பயந்தும் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்றார். நாம் அவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக அவருடைய பிரசவத்தை இன்றிரவு இங்கே காண்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் இங்கு வியாதியாய் உள்ள ஒவ்வொரு நபரும் தேவனுடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமாக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஜனங்கள் ஆமென் என்று கூறினர். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூட்டத்தை சகோதரனிடமே மீண்டும் ஒப்படைக்கிறேன்.
God bless you. Thank you.